గురు స్వామినః
సన్మానం విజయే విజౌ దగణి నైత ரத்னகேஸ்வரர் தன்னை செய்யல, அம்பாளுடைய திவ்யமான ஒரு சரித்திரம், எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியதான சரித்திரம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சரித்திரம், அப்படிப்பட்டதான அழகான சரித்திரத்தை வியாசாச்சாரியார் ஜனநாயகத்துக்கு சொன்ன மாதிரி சுகஸ்வாமி அனுபவித்து ஆத்ம ஞானத்தை வைக்கிற மாதிரி எல்லா புராணங்களும் மிக சிறந்ததான ஒரு புராணம், ஆத்ம தத்துவத்தை படித்துனது அமக்கூடிய காட்டக்கூடியதான ஒரு புராணம் அந்த புராணம் அம்பாளுடைய சரித்திரம், அம்பாளுடைய வீரியங்கள்லாம் சொல்லக்கூடியதான அற்புதமான ஒரு சரித்திரம். அத குரு அனுகிரகத்தினால சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சது. சாதாரணமாக நிறைய கிரந்தங்களை சொல்லலாம், தேவி பாகவதம்ங்கிறது கையாள்றதே கட்டம், நிறைய சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதுல மெனக்கட்டவாளால தான் அது முடியும். இந்த சரித்திரத்துடைய மகாத்மியம் எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு கேட்டா அது ஒரு புண்ணியம் உண்டு, சாதாரணமாக கேட்கறது கதையை கேட்கிறா போல இல்லை, இது மகான்கள்லாம் அனுபவித்தது, அப்படிப்பட்டதான் சரித்திரம், இதனுடைய மகாத்மியம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரித்திரத்தை கேட்டோம்னா ரொம்ப புண்ணியம்னு சொல்றது அதுக்கு தக்கவாறு. இந்த மகாத்மியம் நைன்காரண்யத்தில் நடந்தது, இந்த தேவி பாகவதீங்க முதல்ல ஆரம்பிச்சது நைன்காரண்யத்தில், மகான்கள்னா மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு அங்க யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா, கலியினுடைய பயத்தினால் கோரமான கலி, மனுஷன்லாம் கர்மத்தை அனுஷ்டானம் பண்றத முடியாதுன்னு விட்ட சந்தர்ப்பம், முடியாதுன்னு இல்ல எப்பொழுதும் பண்ணலாம், இருந்த போதிலும் அவருடைய ஒரு அபிப்பிராயம் இது ரொம்ப கட்டமாக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் விட்டதான ஒரு சந்தர்ப்பத்தில் கலிக்கு பயந்து கலிதோஷம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நைசாரியத்துக்கும் சேர்ந்தார். அந்த சேரும் பொழுது அந்த இடத்துக்கு தூத மகாமுனி வர அவரை கேட்கிற, நீங்கள்லாம் ரொம்ப எல்லா புராணங்களும் தெரிஞ்சவர், புராண சம்ஹிதையை படித்தவர், வேதாத்தியனம் பண்ணும் பொழுது எப்படி அண்ணமேலே குரோகிதம் குரு சொல்லி நகரத்தில் சொல்லி மறுபடியும் சொல்லி மறுபடியும் சொல்லி இப்படி ஒரு 100 தடவை தெரிவு போட்டு அது நம்ம தான் ஆட்டி கொண்ட மாதிரி புராணங்களை எல்லாம் படித்தவர் அவர். அப்படி தூத மகாமுனி அவர் வரும் பொழுது எங்களுடைய பாக்கியம் நாங்கள் தினந்தோறும் யஜ்ஞயாகங்கள்லாம் பண்ணியிருந்தோம், யஜ்ஞயாகங்கள் பண்ணி சாயங்கால வகையில் ரொம்ப சிரமம், யாகங்கள்லாம் பண்றதுன்னா ஒரு செகண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பப்படாது, எப்படி வேதத்தில் சொல்லியிருக்கோம், எப்படி சிரம சூத்திரத்தில் சொல்லியிருக்கோம், எப்படி தர்ம சூத்திரத்தில் சொல்லியிருக்கோம், அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதுக்கு அப்ராயத்தை அப்பவே பண்ணி முடியும். பிரம்மான்னு ஒரு சுற்றுக்கு இருக்க அவருக்கு சொல்லுவார், இது நீ தமிழ் பண்ணினா இது இங்க பண்ணுதா, இந்த உபாசனை பண்ணுதா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பண்ணி அதை பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமான காரியம், எதையும் பண்ணிட்டு இருந்தோம் எதற்காக, பகவத் ஆராதனத்துக்காக, வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு, அப்படி பகவான் திருப்தி அடையட்டும் லோகக்ஷேமம் பண்ணட்டும்னு பண்ணிட்டு இருந்தோம். அப்படிப்பட்டதான எங்களுக்கு சாயங்கால வேலையில பகவத விக்கிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக, நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக யாராவது சொல்ல மாட்டாங்களா எல்லாம் நல்ல மட்டும் என்ன, நம்ம படிக்கிறத விட நம்மமா மனசுனாலேயே நினைக்கிறத விட அற்புதமா ஏதாவது கேட்டு சொல்லிட்டு இருந்தா அதை கேட்கறது கர்ணதேயமாக ஆனந்தமாக அனுபவிக்கலாமே அப்படி காத்துட்டு இருக்கோம். நீங்க வந்திருக்கே அந்த சத்தத்தை சொல்லப்படாதா அப்படின்னு பிரார்த்திக்க யார மகர்ஷிகளெல்லாம் பிரார்த்திக்கிறார். அப்படி வர காலத்துல தூத மகாமுனி நான் சொல்றேன் ஆரம்பிச்சு வேதவியாசர் பண்ணியிருந்தாலும் இந்த மகாபுராணம் ஞாபகத்துக்கணும் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்ல ஜென்மாயே முக்கிய அந்த பாகவதம் வேதவியாசம் எழுதியது தேவி பாகவதம் ஒரு அபிப்பிராயம், 18 புராணங்களா 5வது புராணம் இந்த தேவி பாகவதம், இதுதான் வேதவியாசம் எழுதினாரா அந்த ஸ்ரீமத் பாகவதம் போபதேவர்னு ஒருத்தர் எழுதினா சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் யார் எழுதினா என்ன அமிர்தம் மகாபலம் பரிட்சன் மகாராஜாவுடைய பிள்ள இவர். இந்த பரிட்சன் மகாராஜாவுடைய பிள்ள பரிட்சன் மகாராஜா சர்ப்பத்தை கடித்து அவர் பிராணம் விட்டதுக்காக அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அதோ பாடம் சொல்லணும்ங்கிறதுக்காக சர்ப்பயாகம் பண்ணி அது ரூபத்தில் இருக்கிற எல்லா சுத்தங்களும் அறிந்து போறாத ஒரு பரிசுக்கு வரும்பொழுது பிரம்மதேவரை இறங்கி வந்து அவரை சமாதானம் படித்திருக்கிறது. அவருக்கு இந்த தர்மம் மனசு ஏற்படணும், சந்தோஷம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு உபாயம் அம்பாளுடைய காலம். அம்பாளுடைய சரணங்கள் குடிச்சாதான் ஒரு மனுஷன் சகலக்ஷேமத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக விசேஷமாக சொன்னார். இந்த ஜனநாயகத்துக்கு இது 9 நாள்ல சொன்னார். அப்படி விசேஷமாக சொன்னாத்திரம் இந்த மாதிரி இப்பதான் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. சதா தேவியம் சதா தேவியம் தேவி பாகவதம் நரை மனுஷன் எல்லோருமே தன் வாழ்க்கை அது துரதிருஷ்டியாளா ஆரம்பிக்கிறதுக்காக எல்லோரும் அவசியம் ஜென்மாவில் கேட்க வேண்டியதான ஒரு சொல்வம் அப்படி இருக்கிறது. இந்த தேவி பாகவதம் எப்ப யாராவது அனுஷ்டானம் பண்ணினா தெரியுமோ நான் இதை கேட்டா அதனால அவ சதலட்சப்பட்டு அடங்கா அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல இந்த ஜமந்தகமணியனுடைய கதையை சொல்ல ஆரம்பித்த போஜ வம்சத்துல சத்ராஜித்தன்னு ஒரு மகாராஜா. அந்த ராஜா என்ன பண்ணின துவாரவதிங்கிற பட்டணத்துக்கு அதற்கு இந்த மகாராஜாவா இருந்துட்டு இருந்தார். அவர் மன்ன நம்ம ஏதோ காசு இருக்குன்னு ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் நினைக்க கூடியதான காலமா இப்ப இருக்கு. ஆனா பழைய நாள்ல பவர் இருந்தாலோ அல்லது நிறைய காசு இருந்தாலோ அவ என்ன பண்ணுவாளா, லோகக்ஷேமத்துக்காக ஆனந்தமாக பகவத்யானம் பண்ணி நல்லதை அடைவா. அப்படி அந்த மகாராஜா என்ன பண்ணீங்கன்னா சத்ரா இருக்கு சூரியனை உபாசனம் பண்ணின சித்திரன் தேவா நாமத காசனேவி கம்சக்கர் மித்ரோ ஜாகரே அப்படின்னு ஒரு மூணு இருக்கு. அந்த மூணு ருத்தம் வச்சிருந்து திருத்த ஆஸ்கரம் அப்படின்னு திரங்கம் எழுதப்பட்டிருக்க. அந்த மூணு ருத்த சொல்லி சூரியனை சந்தோஷப்படுத்தின சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அவ்வளவு தான் ஜபம் பண்ணியிருக்க பண்ணி அவர் என்ன பண்ணின ஒரு மணியை கொடுத்தார். அற்புதமான ஒரு மணி. அது என்னன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மணி 8 கிலோ தங்கத்தை கொடுக்குமா ஒரு முன்னும். அது எங்க இருக்கு அந்த மணியும் யாரையும் கேட்காதீங்க. இப்ப நம்ம கிட்ட இல்ல கதையை விட்டு அங்கே போயிட போறேன். அது ஒவ்வொரு நாளும் 8 கிலோ தங்கத்தை கொடுக்குமா அதோட இல்ல சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா வியாதியும் போக்கடிக்குமா. இந்த வியாதியை போக்கடிக்கிறது சூரியோபாசனத்துல ஆரோக்கியம் சரீரம் சௌக்கியமா இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். அம்பால தியானம் பண்றதுக்கோ கதை கேட்கறதுக்கோ ஜபம் பண்றதுக்கோ ஹோமம் பண்றதுக்கோ சரீரம் ஒத்துழைக்க வேண்டாமா. இந்த சரீரம் ஒத்துழைக்கிறதுக்கு சூரிய பகவான் ரொம்ப சகாயம் பண்ணுவாரா ஆரோக்கியம் பாஸ்கராதி. அப்படிப்பட்டதான அவர் அந்த சூரியனை பற்றி சொல்லப்பட்டு துரோகம் மம சூர்யா வேதம் சொல்றது. இந்த நம்ம ஹிருதய சம்பந்தமான ரோகங்கள் எது இருந்தாலும் அதை போக்கடிக்கணும். பரிமாணஞ்சனாசயா மஞ்சள் போன ரோகங்கள்லாம் போயிடுமா. அந்த சூரிய பகவானுடைய ரித்துக்களை சொன்னா ருத்வேதன் கற்பவட்சம் அது இல்லாத விஷயமே கிடையாது. என்னென்ன மனுஷனுக்கு தேவையோ அத்தனைக்கும் அதுல மறந்து இருக்கு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்தந்த ருக்க சொன்னா போதும். நீங்க தினந்தோறும் அந்த ருக்க ஒரு தரம் எவ்வளவு நேரம் வந்து 15 செகண்ட் ஆகுதுன்னு. ஆனா நமக்கு அதுல இல்ல டாக்டர் கிட்ட போய் 10 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் டாக்டரை பார்க்கல வெறும் உட்கார்ந்து இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு 15 செகண்ட் ஓடுனா ஒரு நிமிஷத்துக்கு 4 தரம் சொல்லல. அப்படிப்பட்ட ருக்க சொன்னா நிச்சயமா எல்லாம் போயிடும். அப்படி அழகான அந்த சூரியன் மணியை கொடுத்த இந்த மணியை வச்சிருந்து இவர் ஆனந்தமா இருந்தது. இந்த மணியை போட்டுட்டு இருப்பாளுக்கு என்னன்னு அவர் தானா பிரகாசமா இருப்பார். எல்லாரோட ஒரு 10,000 பேர் இருந்தாலும் இவருடைய பிரகாசம் ஒளி எல்லாருக்கும் தெரியும். அப்படி அழகான ஒரு மணியை கொடுத்த இதை வச்சிருந்த சத்ராஜன் மகாராஜா லோகத்தில் இருக்கக்கூடிய நான் எல்லோருக்கும் நிறைய காசு இருந்தா எல்லாருக்கும் நல்லது பண்ற ஜனங்களும் சத்தியமா இருந்துட்டு அந்த சந்தர்ப்பத்துல சத்ராஜித் மகாராஜாவுடைய தம்பி பிரபேன சித்துன்னு அவர் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மணியை எடுத்துட்டு போட்டு அவர் வேலைக்கு போனார். ஒரு நாள் இதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பகவான் என்ன சொன்னார், நன்னா இருக்கு நீங்க என்ன வாங்கோ இந்த மணியை உக்கிரசேனத்த குடும்பம் ஏன்னா அவர் தானே இந்த மண்டபத்துக்கெல்லாம் அதிபதி இவர் சித்திரம் நீங்க உக்கிரசேனத்துக்கு கொடுங்கோ அது எல்லோருக்கும் உபயோகப்படும் சொல்லி பார்த்தா கேட்கல. யார் வீட்டை சம்பாதித்தாலும் அதனுடைய ஓனர்ஷிப் அவாளுக்குத்தானே சுவாமித்வம் அவாளுக்குத்தானே இருந்தாலும் இவர் கேட்டா கேட்டத அவர் சொல்லல கேட்கல தனியில் விட்டார். ஒரு நாளைக்கு சத்ராஜித்தனுடைய தம்பி ஆனவர் பிரசேனஜித் இருந்து அவர் இதை என்ன பண்ணினா இதை எடுத்துட்டு தான் போட்டு வேட்டைக்கு போற வேட்டைக்கு போனதுமே எல்லாம் வேலைக்கு போனா என்ன ஆச்சு ஆனா என்ன ஆச்சுன்னு சில பிராணிகளை கொண்டு ஒரு சிம்மம் பார்த்ததா இதேதோ விசேஷமா ரொம்ப பிரகாசமா இருக்கே இவ்வளவு பிரகாசம் எங்கேயும் பார்க்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு அது ஏதோ ஒரு சிம்பண்டம் நினைச்சிருந்த மாம்சம் நினைச்சிருந்த பிரசவத்தை பின்னால வந்து அடிச்சிருக்கு அவர் பிராண விட்டார். அது என்ன பண்ணிட்டு அது ஏதோ ஒரு கம்மிட்டு அப்படியே ஓடுறது அது ஓடிட்டு போயிட்டு இருக்கிற காலத்துல அதை என்ன பண்ணார் ஜாம் பகவான் நமக்கு தெரியும் முடியும் அவர் என்ன பண்ணினாலும் தெரியும்னா அதை குறிச்சுட்டு அந்த மணியை வாங்கிட்டு அவர் போயிட்டார். அவர் போய் அவருடைய குஹர் இருக்க அந்த குகையில ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு விளையாட்டு பொம்மமா இருக்குது கிரிக்கிறது மேல கட்டி விட்டு இது எவ்வளவு வேலை ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. என்ன இது வச்சிருக்க திரும்பவும் என்னன்னா நிறைய தங்கம் வருது தங்கத்தை வச்சு மனுஷனு காசையை தவிர கரடிக்கு என்ன ஆச்சு ஏதோ அங்க விழுந்து மூலையில போட்டுருக்க அங்க என்ன குஹ நிலைக்கே தங்கமா இருக்கு பெரிய குஹை அத்தனை தங்கமும் இருக்கு இது என்ன வர வர ஆரம்பிச்சு பிரசாயத்துக்கு போனானே தம்பி வரலையே ரொம்ப கவலைப்பட்ட அதுக்கப்புறம் என்ன என்ன ஆசிரம் நான் சொல்லி மனுஷன் தேடினார் எங்க போடுறான் தேடினானா கடக்கவே இல்லை பிரசாயத்து மகாராஜா கடக்க ஆடாடா இப்படி ஆகிட்டு இது யாரா இருக்க முடியும் அந்த கிருஷ்ணன் தானே அவர் என்ன பண்ணினார் தெரியுமா இந்த மணியை தொடர்ந்து உக்ரசேனத்த கொடுங்கோன்னு சொன்னார் வேற யாரும் ஒன்று ஒருவேளை அவர் காரியமா இருக்குமா அப்படின்னு பரவிட்டார். லோகத்துல பாருங்க ஏதோ சாதாரணமானதாக இந்த டிஎம்சி நாலு பேர் சொன்ன ஒருத்தர காதோட காதா சொல்லி ஊர் முழுக்க பரவிட்டார். கிருஷ்ண பரமாத்மா தான் எழுதுன்னு போயிட்டார் அந்த மணியே பகவானுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபவாதம் உண்டு. பகவான் பார்த்த இந்த அபவாதத்தை போக்கடிக்கணும் என்பதற்காக ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போற அந்த வேட்டைக்கு போன அந்த இடமா போற போனா அவர் கண்டுபிடிச்சு அவருக்கு தெரியாத விஷயம் இருக்க போன அந்த இடத்துல சிம்மமானது சிம்மத்தினுடைய பாதங்களை கொண்டு அதன் வழியா கொஞ்ச தூரம் போனார் அங்கே கடலி பாதங்கள் பார்த்தார் அதன் வழியாக குகைக்குள்ள போறார் குகைக்குள்ள போனதுன்னா அங்கே மணி இருக்கு அவாடா கண்டுபிடிச்சு அப்படின்னு மணியை போய் அது கிட்ட போகும்பொழுது அங்க இருக்க கோவிலான தாரிகள் எல்லாம் என்ன பண்ணினா தெரியுமோ நான் பயந்து ஒவ்வொன்று கத்தினான் கத்தினது நம்ம ஜாம்பவன் அங்க இருந்து வர்றாரு அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா யாருன்னு தெரியாது அவர் என்ன பண்ண இவரோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். எத்தனை நாள் யுத்தம் பண்ணினார் 27 நாள் யுத்தம் பண்ணினார் வரிசைய யுத்தம் நடக்கிற கோரா கோரியாத்த முத்தாமத்த யுத்தம் நடக்கிறது ஒன்னும் யாரால ஒன்னும் தடுக்க முடியல யாரும் ஜெயிக்கல யாரும் தோத்து போல என்ன ராமானுகிரகம் இருக்க வந்து ஜாம்பவனுக்கு என்ன சொன்னீங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்லவே வேண்டாம் யுத்தம் நடக்கிறது இதுக்குள்ள என்னாச்சு வசுதேவர் கிட்ட போய் சொல்லிட்டாலும் இது போல கிருஷ்ண பரமாத்மா போன தத்த இவர பிரபேதத்தை தேடிந்து அங்கே ஒண்ணுமே கிடைக்கலையே இது வந்து திரும்பிய வரலையே நாங்களும் போய் பார்த்தோம் ஒரு அடையாளமே இல்லையே அப்படின்னு சொன்ன வசுதேவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அடாடா என்னாச்சு எங்க கிருஷ்ண பரமாத்மா பிறந்தண்ணிலிருந்தே அவருக்கு எல்லா விதமான கட்டங்களை என்ன ஆயிருக்கு பிறந்திருக்கு ரெண்டு மூணு நாளையே அங்கிருந்து மற்ற டாக்டர்கள் எல்லாம் வந்தார் சகட்டாசுரன் வந்தார் வாயுவாசுரன் வந்தார் இப்படி அத்தனை பேர் வந்து அவர் முதல்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு என் பரமாத்மா எங்க போயிட்டானோ அப்படின்னு கவலைப்பட்டு அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்துல அங்கே கர்க்கர் வந்தார் வீட்டுல ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க இந்த துன்பம் வந்ததுக்கு இதுக்கு சமாதானம் என்ன, எப்படி பண்றதுன்னு தெரியாத சந்தர்ப்பத்துல ஒரு பக்தன் வந்தானா போதும்னு, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா போதும் எல்லா துன்பங்களும் போயிடும். நமஸ்காரம் பண்ணின அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் பண்ணின, அதுக்கப்புறம் என் கிருஷ்ணன் கூட காணப்படலையே, இத்தனை நாள் வளர்ந்து இப்படி இல்லாம காணாம போயிட்டாரே, இதுக்கு ஏதாவது வழி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணின, துர்கா தேவி விஞ்ஞாந்திரிக்கு போய் துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தேவி பாகவத்தை கேளுங்கோ, அந்த தேவி பாகவத்தை சிரவணத்தினால உங்களுக்கு சகல கேமமும் ஏற்படும் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு சரின்னு சொல்ற அந்த துர்கா தேவியுடைய அனுகிரகத்தை பூஜை பண்ணி விசேஷமாக தேவி காரணத்தை 9 நாட்கள் அவர் வழியாக கேட்டார். கேட்டெல்லாம் முடிஞ்சாச்சு. கடைசி நாள் எல்லாம் ஆச்சு. கர்க்கருக்கு மரியாதை பண்ணின, மரியாதை பண்ணிட்டு முடிக்கிற சந்தர்ப்பத்துல கிருஷ்ண பரமாத்மா ஓடி வர்றாரு. விவகாரம் என்ன சத்திய பலம்னு தேவி காரணம் முடிச்சாச்சு. சத்திய பலம் வந்து சேர்ந்த ரொம்ப சந்தோஷப்பட்டார் வசுதேவர். ஒரு நாளைக்கு பிறந்தப்ப நான் பட்ட கஷ்டம் அன்னைக்கு அம்பாள் அனுகிரகத்தினால்தானே இவர் வாழ்ந்த இந்த குழந்தை பிறந்ததுன்னு இந்த குழந்தை என்பது ஏதோ கேட்டப்பட்டு வைக்கப்படுது. அந்த குழந்தையை கொண்டு வந்து இங்க வைப்போம் நடக்கிற காரியமானது அம்பாளுடைய அனுகிரகம் கொண்டு போய் அதை வச்சு அந்த குழந்தை இங்க வந்து கொடுத்ததுமே இது என்ன பெண் குழந்தை. அந்த குழந்தையை கம்சன் கொல்ல வர அந்த கொல்ல வந்ததுமே என்ன பண்ணின, அது அவருடைய கையை நழுவி ஆகாசத்துக்கு போயிடுது. ஆகாசத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சொல்லலாம், உம கொல்வதற்காக வந்தவன் இன்னொரு இடத்துல வளர்ந்துருக்கான், வளர்ந்து கொண்டிருக்கான்னு சொன்னாராம். அப்ப கம்சன் என்ன சொன்னா தெரியுமோ, நான் இது என்னது இத்தனை மனுஷியால தான் பொய் சொல்வான் நினைச்சேன், இப்ப பகவானும் பொய் சொல்றாரு. ஆகாஷவாணி சொல்லியிருக்கு, தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தை உன்னை கொல்ல போறதுன்னு. இப்ப தேவகி பிறந்த 8வது பிறந்த இது என்ன, இது ஆகாஷத்தை போய் உன்னை கொள்ளவன் இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லா குழந்தையும் கொள்வதுன்னு இப்படி ஆரம்பிச்சேன். அந்த சந்தர்ப்பத்தில் என் கிருஷ்ணன் என் குழந்தைய காப்பாத்தினதான அம்பாள் இன்னைக்கு மறுபடியும் காப்பாத்திருக்கா அப்படின்னு விசேஷமாக சந்தோஷப்பட்டு தேவி விவாதத்தை அழகா கேட்டு தானே அனுதினமும் அனுசந்தானம் பண்ண தொடங்கினார் அப்படின்னு தேவி மகாத்மியர் ஒரு சரித்திரம் சொன்ன. அதற்கு பிறகு அகஸ்தியரும் லோபாமுத்திரம் இவா ரெண்டு பேருமே தேவி பக்தர், விசேஷமாக அம்பாளுடைய பக்தர். திரிசக்திய லோபாமுத்திரைய அனுகிரகத்தினால்தான் அவர் சொல்லியிருக்காரு. அகஸ்தியத்திற்கு 3 வருஷம் ஆனவர்கள் தான் சொன்னாராம். அது வந்து காக்கம் சொல்றார் ஹயக்கிரீவர். எச்சரி ஹயக்கிரீவர் ரொம்ப பெரியவர், அகஸ்தியருடைய பக்திக்கு சொல்லவே வேண்டாம். இருந்தபோது அம்பாள் சொல்லியிருக்கார், இந்த திரிசக்தி நாமாக்கள் ரொம்ப வசதி, சரியான அதிகாரிக்குத்தான் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற காலத்துல இவர் அது தெரிஞ்சது. நீங்க ஏன் எனக்கு சொல்லலன்னு ஒரு நாள் கேட்கும்பொழுது அவர் காலை கொடுத்து விடலையா, நீங்க சொன்னாதான் எழுந்து அந்த கிருஷ்ணனுடைய ஒரு பக்தி. அதற்கு பிறகு அம்பாளே பிரத்யட்சமா இவர் ஆசைக்காரே லோபாமுதன் ஒரு பெரிய பக்த, அவருக்கு சொல்லியிருக்கேன் கிருஷ்ணி நீங்களும் இப்ப சொல்லலாம் இவருக்குன்னு அனுகிரகம் பண்ணின பிறகு தான் அதை சேர்க்க சொன்னாரா. அப்படி கேட்குமா அவர் ரெண்டு பேர் பக்த பூஜை பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு அப்படியே சமாதியில இருந்தவர். ஒரு நாளைக்கு அப்படின்னு நாம போய் சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்ணுவோம்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி பிரத்யட்சமான பிறகு அவர்கிட்ட கேட்டாரா, எங்களுக்கு அம்பாவை பத்தி சொல்லுங்களேன், உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணின. அப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரா விசேஷமா, சுவாமி இந்த அம்பாவுடைய சரித்திரம் அது இன்னது அன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்னென்ன இடத்துலயோ விசித்திரமான காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா, மனுஷியால எத்தனையோ விதமா சந்தோஷப்படுத்திருக்கா, அந்த அம்பாளுடைய லீலைகள் என்னதுன்னு கணக்கிட முடியாது. இருந்த போதிலும் ஒன்னு ரெண்டு ஞாபகம் இருக்கேன், அதை மட்டும் சொல்றேன். ஆரம்பித்து ஒரு காலத்துல விவஸ்வான் சூரிய பகவான் அவருடைய ஒரு பையன் ஸ்ரத்த தேவன் பேரவர், அவருடைய ஆசைக்காக ஸ்ரத்தான். இப்படிப்பட்டதான இந்த உயர்ந்ததான ஒரு தம்பதிகளுக்கு அவளுக்கு ரொம்ப நாள குழந்தைகளை இந்த கல்யாணம் மாதிரி இந்த வருஷங்கள் ஆச்சு, புத்திரோத்பத்தியே ஏற்படல. அவ ரொம்ப சிரமப்பட்டு புத்திரகாமியத்து யாகம் பண்ண தொடங்கின. யாகம் பண்றதுக்கு சங்கல்பம் தான் நல்லா நடந்தாச்சு. ஆனா என்ன சொன்ன இவரோ இந்த சிராந்த தேவர் எனக்கு பையன் வேணும்னு ஞாபகத்துக்கு பையன் ஜாஸ்தி பொண்ணு கம்மின்னு இல்ல. ஆனா இவர் எதுக்காக பையன் வேணும்னு கேட்கிறார், அடுத்ததாக தலைமுறையில ராஜாவாகணும், இந்த ராஜ்யத்தை ஒருக்காக ஒப்படைச்சிட்டு தான் நம்ம சட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இவர் பையன் வேணும்னு நினைச்சார். அந்த அம்மா சிரத்த என்ன நினைச்சாரா, நமக்கு ஒரு பொண்ணு இருந்தா தேவையான நினைச்சா, இது ஒண்ணு பையனா பிறக்கணும் இல்ல பொண்ணா பிறக்கணும், இது இத்தனை அப்படின்னா ஒரே கவலை. இவ்வளவு சார்ந்த இது ஒரு விசேஷமா புத்திரகாமி கல்யாணம் பண்ணியிருக்கா. என்ன ஆன பிறகு அந்த மாதிரி கர்ப்பம் திருவம் தரித்து பத்து மாதம் ஆனவர்கள் ஒரு பொண்ணா பிறந்த இவர் பார்த்த எல்லாரும் நம்ம எங்கேயும் தப்பே பண்ணலையே, யாரும் பண்ணும்போது ஒரு விதமான தோஷமும் ஏற்படலையே, பத்திரமாக சிரத்தையாகத்தானே பண்ணினோம், சாஸ்திரங்கள் எப்படி சொன்னதோ அப்படித்தானே சொன்னோம், அதோட சாதாரண சக்தியில நமக்கு ஏற்பட்டதான உபாத்தியாயம் யாரு வசிஷ்டர் வர வேற யாரும் சொல்ல முடியுமா, அவர் பண்ணின யாகத்திலேயே பலன் இப்படி ஆயிடுச்சு, உத்தரகாண்டி பண்ணினா புத்திரம் தான் உறக்கணும், பொண்ணு வருது என்ன தெரியலையே கவலைப்பட்டு வசிஷ்டருக்கு வந்து நமக்கா நம்பி கேட்டுண்டாரா, சரி பரவாயில்ல ஒன்றும் கவலைப்படாத அம்பாளை பிரார்த்தி போகும் சரி நினைச்சு அந்த பொண்ணுக்கு நாமகரணம் பண்ணி ஈலா அப்படின்னு பேர் இருக்க. இப்ப எல்லாம் நம்ம ஏதோ புதுசா பேர் வச்சுக்கிறோம் பிறகு இது போல பேருலாம் பழையனாலேயே ஈலான்னு ஒரு பேர் வச்சார். சரி நினைச்சு இவரும் மனசுல ரொம்ப பிரச்சப்பட்டு இருக்காரு வசிஷ்டர். அப்ப பார்த்தா ஓ இப்படி இருக்கா, சரின்னு பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பரமேஸ்வரன் தியானம் பண்ணின பரமேஸ்வரன் பிரத்யட்சமான இது போல நாங்க புத்திரகாமேட்டை யாகம் பண்ணி வச்சேன் இவருக்கு, புத்திரகாமேட்டை யாகத்துக்கு வேதத்துல சொன்ன பிரகாரமா பையன் தான் பிறக்கணும், ஆனா விவகாரம் என்னன்னா பொண்ணு தான் பிறந்திருக்கு, இது கேட்டா வழி சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொன்னே பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு இது போல அந்த அம்மா பொண்ணு நினைச்ச சங்கல்பம் என்ன இருக்கும், மம பார்த்த சமுத்திரங்கிற சங்கல்பம் இல்ல, உங்க மனசுல நீங்க நினைச்சதுதான் சங்கல்பம், அதை எடுத்து சொல்லத்தான் இது அவாவாளுடைய மனசுல என்ன இருக்கோ அதுதான் சங்கல்பம், இப்படி அந்தம்மானுடைய சங்கல்பம் தீவிரமா இருந்தது அதனால இப்படி ஏற்பட்டது, ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் அந்த அவரை பையனாகும்படி அந்த பொண்ணை பையனாகும்படி அணி, இதுக்கெல்லாம் ஆபரேஷன் தான் ஒண்ணும் வேண்டாம், இப்பதான் என்னடா இந்த பரமேஸ்வரன் என்னன்னா விகமத்யமிருதம் பரே அமிர்தம்பா விகலி அப்படின்னு பரமேஸ்வரன் இத்தனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன பையனாகப்படி அனுகிரகம் பண்ணிட்ட இந்த பையனாகிறது மறுபடியும் என்ன தெரியலான்னு பெண் பேர் வச்சாரு, இப்ப அந்த பெண்ணை பையன் ஆயிடுது, இப்ப பையனாகிறது என்ன பண்றது அவருக்கு மறுபடியும் நாமகரணம் பண்ணணும், நாமகரணம் பண்ணினார் சுத்தியும் நாங்கும்னு பேர் வச்சார், வேட்டைக்கு போய் எல்லாத்தையும் நிறைய மிருகங்கள் வேட்டையாடி ஒரு காட்டுக்குள்ள போனானா மேரு பர்வதத்துக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காட்டுக்குள்ள போனான், காட்டுக்குள்ள போனதுன்னு தான் ஒண்டியா போகல நிறைய சேனைகளோட போயிருந்தான், குதிரைகள் யானைகள் எல்லாத்தோடையும் போயிருக்கான், போயெல்லாம் உள்ள போன போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் திரிகளாயிட்டார், இவனை உட்பட சுத்தியுங்கனை உட்பட அத்தனை குதிரைகள் தான் திரி குதிரைகளா ஆயிருந்தது, என்ன பண்றது யானைகள் தான் அங்க இருக்கு உருசாக ஒண்ணு கந்தமைகளை இப்படி ஆயிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குற என்ன நான் ஸ்திரீ ஆயிட்டேன் நீ ஸ்திரீ ஆயிட்டேன் குதிரைகளை பார்த்தா அப்படின்னு இருக்கு, எல்லாம் இருக்கு ஒண்ணுமே தெரியல இது என்னடா விசேஷம் அப்படின்னு நினைச்சத எல்லாருக்கும் வெக்கம் வந்துருக்கான், எப்படி ராஜ்யத்துக்கு போவா இந்த காட்டுலயே இருந்துருவோம் நம்ம அப்படின்னு தீர்மானம் பண்ணின அந்த காட்டு பொண்ணையே இருந்துட்டா கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு அஞ்சாறு மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த சுத்தியும் நான் பார்த்தாங்க இப்படி ஆயிடுச்சு என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு நினைச்சிருந்து கொஞ்சமாக அங்க வந்து அந்த காட்டிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம எங்கேயாவது முனிவருடைய ஆற்றல் ஏதாவது இருந்தா போவோம் அப்படின்னு நினைச்சிருந்து அப்படியே கிளம்பி போனா அங்க ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல புதன் இருக்காராம், ஓஹோ இங்க வந்தோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இப்படி சொன்ன அவர் சொன்ன கவலைப்படாதீங்க இப்ப ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு காலத்துல பார்வதி பரமேஸ்வரர் ஏகாந்தமா இருக்கிற காலத்துல இந்த காட்டுக்குள்ள சடக விலங்கு நாதிகள் வந்தா அவ வந்தா தபஸ் பண்ணினா போயிட்டா அம்பாளுக்கு ஒரு கவலையா இருக்கு, ஒரு பிரைவசியே இல்லையா, எங்க இருந்தாலும் யாரெல்லாம் வந்து பக்தா வந்து இப்படியே பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம், நான் பரமேஸ்வரனோட ஒரு 5 நிமிஷம் சௌக்கியமா இருக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சது. என்ன பண்ணினா, இந்த காட்டுக்குள்ள யாரு வந்தாலும் புருஷர் யாரு வந்தாலும் ஸ்திரீகளா ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. இப்ப என்னத்து அதனுடைய விவகாரம் தான்ப்பா இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி இந்த சுத்தியும் திருப்பி இப்ப பெண்ணை வாங்கிருக்காளோ இல்லையோ, இப்ப என்ன இவருக்கு அவர் தியானம் பண்ணி இந்த ஈலாங்கிற பேரே பழைய பேரே இவருக்கு சுத்தியம் மறுபடியும் ஈழாவை மாறிவிட்டார். அதுக்கப்புறம் அந்த புதனே இவர்கள் இந்த அழகா பார்த்தார், பார்த்துட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணல. அவளுக்கு பிறந்ததான பையன் தான் புரூரவசன்னு பேரு, புதனுக்கும் இனாவுக்கும் ஏற்பட்டதான ஒரு பையன் குருங்கவர் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கிற காலத்துல இந்த இழா சுஜிம்மன் பெண்ணா மாறினவர் இந்த அம்மா கொஞ்ச நேரம் ஆனப்பறம் ஞாபகம் வந்துதான், நம்ம குரு குரு அப்படின்னு வசிஷ்டரை போய் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுண்டு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வேற வசிஷ்டர் இதெல்லாம் கேட்டுண்டு எந்த வாழ்க்கையில கவலை வந்தாலும் ஒன்னே ஒன்னு கொடுத்துக்க வேண்டியது அம்பாளுடைய சரணாகதீனாயண சர்வத்ய நாராயணே அப்படின்னு அம்பாளுக்காக கொடுத்துங்களோ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும்னு சொல்லும் பொழுது நமோ நமசிவாயாஸ்து சங்கராஜகவர்த்தனே கிரிஜாங்கரேஹாய நமஸ்தே சந்திரமௌலயே அப்படின்னு அவரே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் தான் உங்களுக்கு இவ்வளவு வந்ததுன்னு சொல்லி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணினா கவலைப்படாதீங்கன்னு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஒரு மாசம் புருஷனா இருப்பேன் ஒரு மாதம் பெண்ணா இருப்பேன் அப்படின்னு அனுகிரகத்தை வாங்கி கொடுத்தார். வெங்கடாசுன்னர் இந்த ஒரு மாதம் புருஷனா இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ராஜாங்கத்தான் பரிமாணம் பண்ணார். அடுத்த ஒரு மாதம் பெண்ணா இருக்கிறப்ப வெளியிலேயே வரமாட்டார், அந்த புறத்திலேயே இருந்தார், யாருக்கும் இந்த வெளியிலேயே தெரியாது. அப்படி ஒவ்வொரு மாதமா இவர் இருந்து ஜெயதேவி மகாதேவி பக்தானுகிரகாரிணி ஜெய சர்வபதாராத்யே ஜயானந்த குணாலயே அப்படின்னு இதை பாருங்க. நீங்க இப்ப பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அம்பாளுடைய திவ்யமான சரித்திரம் தேவி மகாத்மியத்தை தேவி விசேஷமாக தேவி பாரத்தை கேளுங்க. என்ன கட்டம் வந்தாலும் அது தானா தெரியாம எப்படி சார்வாத்துன்னு தெரியாது, அது அழகா அது போயிடும் அப்படின்னு சொல்ல தேவி பாரதத்தை கேட்கிற கேட்டபிறகு அவருக்கு சாஸ்வதமாக ஒரு பௌர புருஷனாக இருக்கிற தன்மை வந்ததுன்னு சொல்லி இப்படி அல்லவா அந்த சுத்தியம்ன ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுலேயே அவர் தபசு பண்ண போயிட்டார், அம்பாளுடைய பக்தனாக ஆயிட்டார். ஒரு திவ்யமான ஒரு சரித்திரத்தை சொல்லி தேவி பாரதம் இவ்வளவு ஒத்தத்ததுன்னு சொன்னார். அதற்கு பிறகு இந்த அகத்தியர் பார்த்தாரா, இதுவரைக்கும் இந்த கதை வேதத்துல இருக்கு, ருக்வேதத்துல இருக்கு, இடோபாக்கியானமும் குரூரவர் சரித்திரம்னு இருக்கு, ஆனா இவ்வளவு துயரா நீங்க சொன்ன மாதிரி ரத்தமா இல்ல, அழகா நீங்க சொன்னேன், இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன் என்ற அம்பாளுடைய சரித்திரத்தை அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு பிறகு மறுபடியும் சுப்பிரமணிய சுவாமி சொல்ல தொடங்கினார். ஞாபகத்துங்க அம்மாவை பத்தி அம்மாவுடைய வீரியத்தை வேற யாரையாலும் சொல்ல முடியாது. அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமோ, நித்தீம மகிமா அம்பாளுடைய மகிமை இன்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சைவ சர்வேஸ்வரேஸ்வரி உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா ஈஸ்வராருக்கும் ஈஸ்வரியா இருக்கக்கூடியவர் அம்பாள். உங்களுக்கு சரீரத்துல கையில சக்தி இருந்தா தானே எழுதும், கால சக்தி இருந்தா தானே நடப்பேன், கண்ணுல சக்தி இருந்தா தானே பார்ப்பேன், எல்லா சக்தியும் ஆத்யா சக்தி. அந்த சக்தி இல்லாதவனா யாராவது என்ன மனம் பண்ணி சொன்னது பார்க்கலாம், சிவசக்தியாயுக்தோ யதி பவதி ரக்த பிரபவிதும் நகே தேவம் தேவோ ந கலபு கலப்பந்திதும். ஏதோ ஏதாப்பா பேசணும், அது பண்ணுவேன் இது பண்ண உலகத்த படத்தேன் அழிப்பேன் நகம் பண்ணுவேன் எல்லாமும் பேசலாம், ஆனா அந்த சக்தி எடுத்ததுன்னா என்ன பண்ண முடியும். ஆகிய எல்லாத்திற்கும் மூலமா இருக்கக்கூடியதான தத்துவம் அந்த சக்தி அந்த அம்பாடி ஹரிஹரவிரிஞ்சாரி பிரணந்தும் தோதும் கதம் அகிருத புண்ணியம் பிரபவதி அப்படின்னு அகிருத புண்ணியம் கதம் பிரபவதி யாராவது முடியுங்க. அப்படிப்பட்டதான அம்பாட பூஜை பண்ணணும் தியானம் பண்ண ஒரு சக்தியா சொல்லியிருக்கேன். சாஸ்திரங்கள் எல்லாம் வேதங்கள்னா ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் சரணாகதி சொல்லியிருக்கேன், எந்த எல்லா தெய்வத்துக்கும் நமஸ்காரம் பண்றது, நம்ம சோமாயக்க ருத்ராய எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணும். ஆனா அம்பாளுக்கு மட்டும் சரணாகதி பண்ணிருக்க, வேற யாருக்கும் பண்ணல. அம்பாளுக்கு மட்டும்தான் துர்கா சரணாகதி பண்ணியிருந்தான தெய்வம் அம்பாளுக்கு மட்டும். ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி கிருத பாதாப்த பூமிகா அப்படின்னு வேத மாதாக்கள்ல நமஸ்காரம் பண்ணியிருந்தா. வேதங்கள் மற்ற தெய்வங்களை சொல்றது போற்றும். இந்திரனை பத்தி 1000 சூத்திரங்கள், அக்னி உதாரணத்தை பத்தி நிறைய சூத்திரங்கள், விஷ்ணு பிரபலோஜன் எத்தனையோ சூத்திரங்கள் சொல்றது. ஆனால் சரணாகதியா இருக்க அம்பாளுக்கு தான். இது ரகசியமாக கவனிக்கணும். வேதங்கள் முழுக்க ஊதி கவனிச்சதா இந்த தத்துவமானது புரியும். ஏன்னா சக்தி இல்லைன்னு ஒரு காரியமும் இல்லை. எந்த தெய்வம் இருக்கட்டும், இந்திரன் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற, யுத்தங்களை ஜெயிக்கிற, இந்திரனுடைய அனுகிரகம் இருக்கிறவர்கள் ஜெயிக்கிற. காரணம் என்னன்னா அந்த இந்திரனுக்கு சக்தியை கொடுத்தது அம்பாள். சுப்பிரமணிய சுவாமிக்கு அவருக்கு சக்தியை கொடுத்தது அம்பாள். அதனால்தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தி தரம்னு சொல்றேன். அந்த வேலாயுதம் யாரு கொடுத்தா, அதுக்கு முன்னால வேலாயுதம் இல்ல, திருக்குறள் தான் இருந்தது. இந்த வேலன கூடியதான ஆயுதத்தை தயார் பண்ணி அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு கொடுத்த அந்த சக்தியை வச்சுட்ட அந்த திருச்செந்தூர்ல இருந்து அந்த சக்தி ஆயுதத்தை பிரயோகம் பண்ணின. அதுக்கப்புறம் அந்த அசுரன் இருந்தானே, சூரபத்மன்கிற அசுரன், அவன் பண்ணியிருந்தான மாயாஜாரம்னு பட்டாளத்தை உடஞ்சு போயிருக்கு. போக்தா தடாசூர நாம 1000 அண்ணங்களாம். ஏதோ சின்ன இடத்துல நம்ம வீடுங்கிற அரண்மனைங்கிற 1000 அண்டங்கள் அவனுக்கு மட்டும். ஒரு அண்டமனை 7 14 பவனங்கள், அத்தனை அண்டங்கள் அத்தனையும் வச்சுருந்ததான விஜயமான அந்த மாயைய ஒரே ஒரு ஆயுதத்துல ஒரே அம்புதான் போட்டார். மாய படாபட்டம் உடம்பு போயிடுது. அப்புறம் அம்பா ஆட்ட அம்பா கருணையோட இந்த நல்ல பேர் நீய வச்சுக்கோ, எனக்காக வேண்டாம், இனிமேல உன் கையில எப்பொழுதுமே இந்த ஆயுதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால்தான் சுப்பிரமணிய சுவாமி சக்தி தரணும். நீங்க வெற்றுவேல் அங்கவே ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, அத்த அந்த வேல் யார, அம்பாளுடைய சொருவம், அம்பாளுடைய சக்தி ஒரு இடத்துல சேர்ந்ததாக ஒரு சொருவம். இப்படிப்பட்டதான கதியர்கள் சுரூபம் இருக்கு. அந்த மகிமையை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்னு மறுபடியும் அகஸ்தியரும் லோபாமந்திரியும் அழகா சுப்பிரமணிய சுவாமியை கேட்க சுப்பிரமணிய சுவாமி மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காலத்துல சுவாமியின் ருத்தவாக்குன்னு ஒரு மகத்து இருந்த இந்த புராணத்துல கதைகள்லாம் இருந்ததுன்னா வெறும் கதையா நினைக்க விடாது, அதுக்குள்ள வேத மந்திரம் இருக்கு. ரதம் பத்மி சத்யம் பத்மி சத்தியத்துக்கும் ருத்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இருக்கிறத இருக்கும்படி அறிந்தால் அது சத்தியம், இருக்கிறத இருக்கும்படி அறிந்து அதை அனுஷ்டானம் பண்ணினா ருத்தம். சத்தியம் துவா ருத்தேன பரிஹரிச்சாமி ருத்தம் துவா சத்தியன பரிஹரிச்சாமி பரிசேகனம் பண்ற போன பண்ணிட்டு இருக்கோம். ரிசல் ஜஸ்வாத்யா எப்பிரவச்சனேதா சத்தியம் ஜஸ்வாத்யா எப்பிரவச்சனேதா 13 தரம் சொல்லிருக்கு தைத்தோபனிடத்துல வேதத்தை விடாது. சுவாத்யாய பிரவச்சனேதா ஏதோ படித்த ஏதோ ஒண்ணு நம்பர் கணக்கிட்டு பண்ணிருக்கு அத்தனை தரம் சொல்லிருக்கு. சத்தியம் பதா சொன்னா போறோமா போறாதோ போறோம். சத்தியம் பதா நான் ருதம் பதே அது மட்டும் வருங்க. சத்தியம் பிரமதி தவ்யம் சத்தியத்துல வந்து ஏமாந்து போகாத, தப்பி கூட போய் சொல்லப்படாது அப்படிங்கிறது. அப்படி ருதவா இவருடைய பேர் உண்மையே சொல்லக்கூடியவன் அப்படின்னு இந்த ருதவாக்கு ஒரு மகர்த்தி இருக்காரு. இவர் ரொம்ப நாள் தபஸ் பண்ணி அவருக்கு ஒரு பையன் பிறந்த. அந்த பையன் என்ன, ரோஹிணி நட்சத்திரத்துல கண்ட காலத்துல பிறந்த. பிறக்கிற காலத்தில் சில சில நட்சத்திரங்களுக்கு சில இடங்கள் இருக்கு. அந்த சமயத்துல பிறந்த கண்டம்னு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. அது அந்த கண்ட சமயத்துல பிறந்த. சரி இதை பத்தி நான் வரணும்னு தெரியல ஆயிடுது. ஏன்னா என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து வியாதி வந்தது குழந்தை. இந்த குழந்தை சின்னதாக அந்த கொஞ்சம் அவருக்கு எல்லாத்தையும் பண்ண முடியாம அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் வியாதி வந்தது. கேள்விப்பட்டதுல ஒன்றும் பண்ணவே முடியல. என்னமோ எது மருந்து எல்லாம் பண்ணி பார்த்தா, மந்திரங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்னும் தெரியாதல்ல. அப்புறம் நினைச்சாரா அடாடா என்ன தப்பு பண்ணியேனோ, இந்த பையன் ஏதாவது பழையதுன்னா அதை தப்பு பண்ணியிருப்பானோ, இல்ல என்ன ஏன் இப்படி வருது. ஒத்திரோ நட்டா ஜன்ம நட்ட சம்புபாரியோஜன திவச குமாத்திரேண குபுத்திரேண துக்கம் சுகம் குத குமுத்திரேண அன்பையோ நட்ட. ஒரு வீட்டுல சரியா இல்லாம கெட்ட பிள்ளையா பிறந்தது, ஏன்னா அந்த வம்சமே கெட்டு போயிடுமா. பத்தியா பையன் எப்பொழுதும் நல்ல வம்சத்துல அவனுக்கு நல்ல தர்மங்கள்லாம் சொல்லித்தரணும், வேதாத்தியங்கள்லாம் சொல்லணும், ஆச்சாரத்தை சொல்லித்தரணும். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நம்ம ஆட்ட ஆச்சாரங்களை சொல்லித்தரணும், அவனுக்கு நல்ல புத்தியோட இருக்கணும். அவன் கெட்டவனா இருந்தா ரொம்ப கஷ்டம். அன்பையோ நட்டா ஜென்ம நஷ்டம் பாரியா, சரியான ஆட்டுக்காரி வரலன்னு வச்சுங்களேன், அந்த ஜென்மம் வீணு. ஏன்னா யஜம் பண்றதுக்கோ யாகம் பண்றதுக்கோ தபஸ் பண்றதுக்கோ உபாசனம் பண்றதுக்கோ ஆட்டுக்காரனுடைய ஒத்துழைப்பு வேணும், விரோதம் இல்லாம இருக்கணும், அப்பதான் எல்லாம் நடக்கும். ஜன்மநஷ்டம் குபாரியா குபாகமேன திவசா, யாரா தெரியவோ போனேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், என்னடா ஆச்சுன்னு அடுத்த நாள் ஒரு காரியம் பண்ண முடியல, வயசு வழியினா அந்த நாள் வயசு தானே. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜபம் பண்றதோ காயத்ரி பண்றதோ அவைகள் வேஸ்டா போயிடுச்சுன்னா அந்த நாள் வேஸ்ட் தானே. பரமபோஜனே நதிவசா, அதே போலயே குபுத்திரேன சுகம் புதா, இப்படி பையன் பிறந்தான் எப்படி சுகம் அப்படின்னு நமக்கு இருந்து ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணினான்னு தெரியல. அவருக்கு கோபம் வந்து வாரி வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் இப்படி நமக்கு இருந்து ரோஹிணி நட்சத்திரத்தை செபித்து விட்டார். அந்த காயத்ரி பண்ணின மகிமை ஞாபகம் வச்சுக்கணும். பிராமணான்னு சொல்லிட்டு இருக்கான், எதை பண்ணணுமோ அதை பண்ணல. ஐஸ்வர்யங்கள நல்லா வேலை நல்லா ரொக்கமா இருக்கு, காயத்ரி பண்ணால மகாநீட்டமா போயிட்டு இருக்கான், விட்டு எடுத்துட்டு இருக்கான். காரணம் என்ன, காயத்ரி பண்ணாததோ அது தெரிய மாட்டேங்குது. என்னென்னமோ அதை பண்றேன், இதை பண்றேன், தலைகளே நினைக்கிறேன், யோகாபியாசம் பண்றேன், உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்லல. அவன் அந்த நாள் காயத்ரிய பண்ணணும், நகாயத்ரே அப்பறவ மந்திர நமாதம் தெய்வ தம்பரம் அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை அனுஷ்டானம் பண்ணினார். அதனால அவருக்கு கோபம் வந்தது. அந்த ரேவதி நட்சத்திரத்தை தவிர்த்த அந்த ரேவதி நட்சத்திரம் அங்கிருந்து கீழே விழுந்தது, ஆகாசத்திலும் கீழே விழுந்திருக்கு. எந்த மலையில விழுந்ததோ அந்த மலைக்கு தெய்வத்த காலத்திரின்னு பேர் வந்தது. அது விழுந்ததுன்னு அதாடா இப்படி ஆச்சேன்னு அந்த தேவதைய நட்சத்திரம் வருத்தப்பட்டதாம். நான் என்ன பண்ணினேன், அந்த பையன் தான் அவர் பையன் தான் அது, அவர் என் நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திரம் பிறந்ததுனால இவர் என்னையே தெரிஞ்சு விட்டாரு, இது சரியா இல்லையு கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல அந்த தேவதை நட்சத்திர தேஜஸ்ல இருந்து ஒரு பொண்ணு பிறந்ததான். அந்த பொண்ணு எங்க மலை ஏதாவது பிறந்திருக்கு அப்படியே இருந்தது. அப்பொழுது என்ன பண்ணினார், பிரபு சேர்ந்த ஒரு மகத்து அந்த மகளிர் இந்த பெண் கொழுந்த அறிஞ்சிட்டு இருக்கே, யாரு குழந்தைய என்னமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போற. அந்த குழந்தைக்கு மறுபடியும் ரேவதியே பெயர் வச்சார். பாருங்க அதை எப்படி போகிறதுன்னா, அந்த குழந்தைக்கும் ரேவதியும் பெயர் வச்ச பறந்துட்டே இருக்கு. தின தின பிரபஞ்சமானமா ஆச்சு. அப்புறம் பிரபஞ்சர் பார்த்தாராம், நம்ம ஆத்துல ஒரு குழந்தை அது பார்த்து வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சரியான சமயத்தில் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குமாரா பிறந்தாலோ பெண்ணா பிறந்தாலோ அவளுக்கு இந்த காலகத்திய ஜீவனம் வேணும், அவ தர்மங்களை பண்ணணும். பிரம்மச்சாரியா இருந்தாலோ வானப்பிரஸ்தரா இருந்தாலோ ஒத்தனாதான் தர்மத்தை பண்ண முடியும். கிருஹஸ்தாஸ்திரம்ங்கிற என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாளாம். ஆகையால் ஜாமெட்ரி ப்ரொபோஷன்ல வளரும் தர்மம். கல்யாணம் பண்ணி மாட்டேன் அப்படிங்கறது பத்தில அவருக்கு சொல்லணும். கல்யாணம் பண்ணிட்டதுனால தப்பு இல்ல, நீ ஒழுங்கா இல்ல என்ன ஆகும், எல்லா தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இறைஞ்சிக்கிறான் அத்தனையும் விவாகம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணலாம். இந்த ஜென்மா இல்ல அடுத்த ஜென்மாவுக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறான். கிரகஸ்தாசிரமத்துல ஒரு சன்னியாசியா இருந்தாலும் ஒரு பிரம்மச்சாரியா இருந்தாலும் கிரகஸ்தன நாகிட்டு தான் இருக்கா. அப்படி விசேஷமான ஒரு கிரகஸ்தாசிரமம் அது கடக்கணுமே இந்த பெண்ணுக்கு நினைச்சிருந்த அபிர்வகமான பூஜை பண்ணிட்டு இருக்க. பூஜை பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அவர் அபிர்வகமான அனுகிரகம் பண்ணி துர்த்தம்னு ஒரு ராஜா ஒருவர், அந்த ராஜாவுடைய பையன் அவன் தான் இந்த பெண்ணுக்கு சரியான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி மறந்து விட்டாரா. இப்படி மறைஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்துல இந்த துர்த்தம்னு ஒரு அர்த்த பத்திரம் இவர்கள் பிரியபுர தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர், காளிந்தி விக்ரமசிங்கராஜிய பையன். இவன் வேட்டாளியிலே அந்த வனத்துக்குள்ளவை அந்த ஆசிரமத்துக்குள்ள உள்ள போற, உள்ள போனா அங்க இந்த ரேவதிங்கிற பெண் இருக்கான். பெண் இருக்கிறது என்ன சொன்னா, நான் முனிவரை பார்க்க வந்திருக்கேன், அவர் எங்க இருக்காருன்னா. இவர் பார்த்தார், அந்த பெண்ணு சொல்லித்தான், முனிவர் இங்க இல்ல, யக்ஞசாலை இருக்கா இங்க போகணும். யக்ஞசாலை இங்க இருக்க, இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல யக்ஞசாலை, அபிமத்து இருக்கு, பிரபஞ்சமாக இருக்கு, அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கார். யக்ஞசாலையில ஜபம் பண்றதுக்கு உயர்ந்ததான இடங்கள் தேவ அம்பாளுடைய சந்நிதி, யக்ஞசாலை, கோசால, இங்கெல்லாம் இருந்து தபஸ் பண்ணும். அங்க தபஸ் பண்ணீங்கன்னா நீங்க 100 ஜபம் பண்ணீங்கன்னா 1000 ஜபம் பண்ணின பலம். அதே பற்றிய காலம், விசேஷமாக கிரகங்கள் வந்த காலத்திலையும் புண்ணிய கஷேத்திரங்களையும் புண்ணிய காலங்களையும் அது ஜபம் பண்ணினா அதனுடைய பலமே ஜாஸ்தி. அப்படின்னு அக்னிஹோத்திர சாலையில இருந்துட்டு இருக்க நீங்க அங்கே போகும்போன்னு சொன்ன. இந்த பெண்ணை பார்த்ததுன்னே இவருக்கு மனசுல தோணிட்டு, அந்த பெண்ணுக்கு இவரை பார்த்ததுன்னே நல்லா இருக்காங்கன்னு மனசுல தோணிட்டு, இவர் அதை பத்தி ஒண்ணு நினைக்கல, நேராக இருக்க எங்கிசாலைக்கு போறார். அங்க இந்த பிரபுத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டு தன்னுடைய புள்ளு சிஷியனை கூப்பிட்டு அவருக்கு அங்கே பாதாதிகள்லாம் கொடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிற. அப்புறம் இது போல ஒன்னும் கவலைப்படாதே, நீங்க துர்த்தான் எனக்கு தெரியும், இப்பதான் எங்களுக்கு அக்னிஹோத்திரம் சொல்லியிருக்க. பழைய நல்ல நம்ம நித்திய கர்மாவை பண்ணிட்டே இருந்தா அந்த தெய்வம் சரியா நமக்கு அட்வைஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு இப்ப நமக்கு ஸ்ரத்த இல்லை. ஸ்ரத்த இருந்தா இப்பவும் பகவான் கை கொடுக்க மாட்டேன், கைவிட மாட்டேன். ஸ்ரத்தையோட பண்ணுங்க எல்லா காரியமும் ஆகும். நடக்க வேண்டிய காரியங்கள்னா முன்னாலேயே ஒன்று சொல்லுமா அந்த பகவான். அப்படி சொன்னதுமே அந்த துர்க்கமங்கிறவர் சந்தோஷப்பட்டு அவருக்கு இந்த ரேவதிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த திருத்தமான இந்த பொண்ணு சொல்லித்தான், கல்யாணம் தான் பண்ணி தரது ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ரேவதி நட்சத்திரம் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது வருமா, நான் இங்க போவதுன்ற அவர் ஏன் சுவாமின்னு, அந்த ரேவதி நட்சத்திரம் தான் மேல இருந்து கீழே விழுந்திருக்க ருதபார்க்கனுடைய காபத்தினால அந்த ஜோதிர்மண்டலத்துல ரேவதி நட்சத்திரம் இல்லையே, இல்லாத சமயத்தில் நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நெறி பாகவதத்தை நீங்க படிவோ அதனால பகலக்ஷேமம் ஏற்படும் சொல்லும் பொழுது, நெறி பாகத்தை அம்பாவே நமஸ்காரம் பண்ணி துர்க்கே ஸ்ருதா அரசு நீதி மசேஷோ சத்தை ஸ்ருதாமதி தனியவர்கள் வாங்கதாக்கு தாரிசிய துக்க பரிஹாரி காத்வதன்யா சர்வோபகாரகரனாயே பிரதாகத்தில் சிந்தா அப்படின்னு, எந்த ஆபத்து வந்தாலும் எது வந்தாலும் கைதும் தற்போதுக்கான தெய்வம் அம்பாள், பிரத்யட்சமான தெய்வம் அப்படின்னு சொல்லி அதை பாட்டு வலிக்க தொடங்கினார். அடுத்த கணம் அம்பாள் பிரத்யட்சமாயி அமலப்படாதுன்னு அந்த ரேவதி நட்சத்திரத்தை மறுபடியும் ஜோதிர்மண்டலத்துல பண்ண வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்து, தேவதையின் விவாகத்தை விவாகம் பண்ணி விசேஷமாக அந்த லோமசமாகவே ஒருத்தரை கொண்டு வந்து அவருக்கு இந்த திருத்தமன்னோட சேர்த்து இந்த பொண்ணுக்கு சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். இப்படி தேவி பாரத்தை படுத்து விசேஷமான ஒரு பலத்தை அடைஞ்சாலும் சுப்பிரமணிய சுவாமி சொல்லி, சத்திலோகத்திய மகமோ குணமோ குண கர்மத சர்வேதாமேதாந்த புராணோ பரோ குரு லோகத்துல குரு இருக்கா. ஆனா குருங்கிறவர் யாரு, அவருக்கு என்ன வேதமும் சாஸ்திரமும் மந்திரங்களும் தெரிஞ்சிருக்கணும், புராணமும் தெரிஞ்சிருக்கணும். புராணங்கள்ல தான் நிறைய விஷயம் இருக்கு. இதை தெரிஞ்சிருந்தோ பரோ குரு அப்படின்னு புராணத்தை தெரிஞ்ச குருவானவர் அவரைத்தான் நம்ம ஸ்வீகரிக்கணும்னு விசேஷமாக லோகத்தை சொல்லி, அதுக்கு பிறகு அற்புதமாக விசேஷமாக தேவி காலத்தை மறுபடியும் சொன்னார். இப்படிப்பட்டதான தேவி காலத்தும் எல்லாருக்கும் விட ரொம்ப வசதி. நதிகளுக்கு கங்கா நதி எப்படி வசதியோ, தேவதைகளுக்கு பரமேஸ்வரன் தேவதேவதோ, காவியங்களுக்கு ராமாயணம் எப்படி வசதியோ, கிரகங்களுக்கு சூரியன் எப்படி வசதியோ, நட்சத்திரங்களுக்கெல்லாம் சந்திரன் எப்படி வசதியோ, உலகத்துல பொறுமைக்கு பூமா தேவி எப்படியோ, அதே போல காம்பீரியத்துக்கு சமுத்திரம் எப்படியோ, மந்திரங்களுக்கு காயத்ரி மந்திரம் எப்படி வசதியோ, பாபத்தை போக்கக்கூடியதான தெய்வங்கள்ல மகாவிஷ்ணு எப்படி வசதியோ, அப்படி புராணங்களுக்கு தேவி பாகவதம் மகாபுராணம் இதை எல்லாருக்கும் விட வசதி. இந்த புராணம் ஒண்ணுதான் தேவி காயத்ரியோட ஆரம்பிக்கிறது. இந்த புராணம் ஆரம்பிக்கிறது ஸ்ரீமாத்ரு காயத்ரியோட ஆரம்பிக்கிறதான் இந்த புராணம். பிரம்மே காத்ருத சக்கராதை மகர்ஷி திருபாசிதா பிரம்மா பரமேஸ்வரன் சக்கரன் இந்திரன் இப்படிப்பட்டவர்கள் மாற்றைகளிடம் உபகரிக்கப்பட்டது ஜனதான் மணித்ரீபாதி தேவதா அப்படின்னு மணித்ரீபத்துக்கு அறிதேவதையா இருக்கா போகிறதால அந்த அம்பாளவுகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொன்னதான விஜயமான ஒரு சரித்திரம் தேவி மகாத்மியம். இந்த தேவி அம்பாளுடைய தேவி பாகவதத்தை படிக்கிறாரு கேட்கறாரு ஏற்பட்ட மகாத்மியத்தை சொல்லி முடித்ததுமே அந்த வெற்றிகள் தான் சொன்னாரா நீங்க மகாத்மியத்தை மட்டும் சொல்லி நிறுத்துறாதீங்கோ தேவி பாகவதத்தை சொல்லுங்கோ ஏன்னா நாங்க என்ன நடந்துட்டு இருக்கோம் இங்கே கவிபுருஷனுடைய கவலை ரொம்ப ஜாஸ்தி அவன் புருஷத்தின் கூட ஒரு புரிச்சுண்டான விடமாட்டா மனுஷனுக்கு மனசுல உள்ள புகுந்து உண்மையை பேச விடாம தடுப்பா நல்ல காரியங்கள்லாம் பண்ண விடமாட்டா. ஆகையால் கவி வரத்துக்கு முன்னால நாங்க சௌக்கியமா இருக்கணும் ஒரு காலத்துல பிரம்மதேவரை பூஜை பண்ணினோம். பிரம்மதேவரை என்ன பண்ணினாரு தெரியுமா நான் ஒரு சக்கரத்தை ஒரு வீல ஒன்று கொடுத்தாரு சக்கரத்தை கொடுத்து என் தள்ளிண்டே போகணும் இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா எங்க போகணும் அதுல உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் தள்ளிண்டே போன நைன்சார் எங்களுக்கு வந்ததுன்னா என்ன அந்த சக்கரம் அப்படியே உடஞ்சு போயிடலாம் உடஞ்சு போறதுன்னு அங்கேயே இருந்தோம் இங்க கல்வி வர மாட்டேன் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினார். இவருடைய துவாரபதி எங்களின் கடைசியில நடந்தது அதனால யுகம் முடிஞ்சதுலதான் இந்த கனி வராத இடம் நினைச்சாரண்யம்னு சொல்லி அங்க நாங்க இருந்துருக்கோம் நீங்க வந்து தெரிஞ்சு உங்க போல மகன்களை பார்த்தாலே புண்ணியம் பகவத்யானம் பண்ணிட்டு இருக்கவா சரதா சம்பந்தாலும் ஜபம் பண்ணிட்டு இருக்கவா உங்களுக்கு எங்களுக்கு உங்களால ரொம்ப கிரமம் ஏற்படும். அதனால வாழ்க்கையில மூர்க்காலோட சம்பந்தம் இருக்கக்கூடாது நல்ல வாழ்ந்த சம்பந்தத்துக்கு ரொம்ப சந்தோஷம் முக்கியம் மூர்க்காலோட சேர்ந்த கவலைகள் தான் அவனுக்கு வரும் மனசுக்கு வரும் மகான்களோட சேர்ந்த சாஸ்திர விஷயங்கள் புரியும் ரொம்ப விசேஷம். அதுலயும் சாஸ்திரங்களுக்குள்ளேயே வேதாந்த சாஸ்திரம் சாஸ்திரமான சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் ராஜச சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் தாமச சாஸ்திரம் இப்படின்னு சொல்லி யோக நிதிரா நீதம் விக்னம் திருவாதலே அதற்குள்ளேவி தாமகம் சரணம் ரஜே அப்படின்னு யோக நிதிரையில கண்ணமுள் இருக்கார் மகாவிஷ்ணு. எப்படி அவரை பார்த்து திருஷ்வா அம்புதேஷ்டிதா அவரை பார்த்து தாமரைகளை சார்ந்திருக்கக்கூடியதான பிரம்மதேவர் அந்த மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்றாரா யாம் தேவி தாமகம் சரணம் ரஜே அப்படிப்பட்டதான அப்பாட நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொன்ன பிறகு நீங்க எங்களுக்கு தேவி பாகவத்தை சொல்லித்தான் நான் அதுமான பிரார்த்தனை பண்ணும் பொழுது தேவி பாகவத்தை 12,000 ஸ்லோகம் 12 ஸ்கந்தம் 318 அத்தியாயங்கள் இப்படிப்பட்டதான அழகான தேவி பாகவத்தை நான் சொல்றேன் ஆரம்பித்து வியாசாச்சாரியர் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார் 1.5 லட்சம் ஸ்லோகம் மகாபாரதத்தை எழுதியிருக்கார் அதுக்கு இத்திஹாசம் இத்திஹாசம்னு பேர் இருந்த போதிலும் அதனாலையும் அவருக்கு சந்தோஷம் வரல எப்படி பாரதத்தை எழுதினாரா அந்த பாரதமானது வேதத்துல என்ன இருக்கோ எல்லாம் அதுல இருக்கு பாரதத்துல எது இருக்கோ அது வேதத்துலயும் இல்லை அப்படி எழுதினார். வேதத்துல இருக்கிற சகல தர்மங்களும் எழுதினார் அவர் என்ன நினைச்சாரோதரா வேதமானது ஸ்திரீகள் படிக்க மாட்டா ஆனா அவளுக்கு தர்மம் தெரியணுமே தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாது ஸ்திரீயா பிறந்ததுனால ஒரு தர்மத்துல அதிகாரம் இல்லைன்னு சொல்லலாம அவளுக்கும் எல்லா தர்மமும் தெரியணும். நம்ம நாட்டுல ஒரு பெண்ணா பிறந்தா அவளுக்கு எல்லாமும் தெரியணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வேதோக்தமான தர்மங்கள் கஷ்டப்படாம ஒரு சார் கஷ்டப்பட்டு வேலை தவாக்கிட்டு பாக்கிய தவாக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் சுலபமாக எழுதியிருக்காராம் பாரதத்தை. அதுல மட்டும் இல்ல நிறைய கதைகள்லாம் எழுதினார் அந்த ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு தர்மம் இருக்காமல் எழுதினார். இத்தனையும் எழுதினா அவருடைய மனசுல சாந்தி வரலை இப்படி புராணங்கள் தான் எழுதினா எழுதினே சாந்தி வரலீங்கிறது நாரதர் வந்து அங்கே சொல்ற சுவாமின்னு கவலைப்படாதீங்க அம்பாளை பத்தி சொல்லுங்க அம்பாளை பத்தி சொன்னாதான் மனசு அது ஏற்படும் அப்படின்னு சொல்ற சமயத்துல அவர் சொன்னாதான் வியாசாச்சாரியர் தேவி பாகவதத்தை எழுதினார். அந்த தேவி பாகவதத்தின் கேட்டமான ஒரு சுரூபம் எழுதிட்டு இதை யாருக்கு உபதேசம் பண்றது அப்படின்னு அனுப்பிட்டிருக்க அப்ப பார்த்த சாதாரணமாக வேதாத்தியனம் பண்றதோ சாஸ்திரங்கள்லாம் யாருக்குன்னு தன் பையனுக்கு தான் உபதேசம். அப்பா கிட்ட வாங்கின்றது ரொம்ப விசேஷம், அது வம்ச பாரம்பரியமா வருது. அப்பா தான் பையனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அபிமானத்தோட நிறைய ஜபம் பண்ணி என் பையன் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட சொல்லுவாரோ இல்லையா? ஆகையா அப்பா தான் சொல்லணும்னு சொல்றார். ஆனா என்ன ஆயிருக்குன்னா, வாமன அவதாரத்துல எல்லாமும் நடந்தது, ஆனா உபதேசம் பண்றதுக்காக கசே பிரகாரத்தையும் வந்து நிக்கிற அந்த சந்தோஷத்துல சூரிய பகவான் சாவித்ரீம் சவிதா பேதாது சூரிய பகவான் வந்து சொன்னாராம். ஏன் தெரியுமா, கசேவ பிரகாரத்தை சொன்ன, நீங்க ஜாதகம் பண்ணியதை விட நான் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிருக்கேன். எப்போ எனக்கு இதெல்லாம் இல்ல, காலம் பிறந்து போர் அடிச்சு ஓடிட்டே இருக்கிறவர். சகசேகம் சக்கரம், ஒரு சக்கரத்தோட இருக்கிற பேரை வச்சுட்டு ஒரு செகண்ட் ரெஸ்ட் இல்லாம அவர் பாட்டுக்கு சுட்டுட்டே இருக்கார். எப்பவும் ஓடிட்டே இருந்த என்ன வேலை செய்ய முடியும்? ஒரு டிவி பார்க்க முடியுமா? வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணு கிடையாதுன்னு அதுக்காக காயத்ரி மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காயத்ரி மாதா என்னுடைய மண்டலத்துக்குள்ளதான் இருக்கா. பானு மண்டல மத்தியஸ்தா பைரவி பகவானி அப்படி இருந்திருக்க, நான் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதியா பாட உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காயத்ரிய நான் சொல்றேன். ஏன்னா இவர் காரண ஜென்மா, வாமன அவதாரம் அவதாரங்களுக்குள்ள ரொம்ப விசேஷம். நமக்கு வாமன அவதாரத்தை பத்தி தெரியாது. அந்த ஒரு அவதாரத்தை எந்த ராட்சசனையும் கொல்லல. மகாவிஷ்ணுக்கு சொல்லும் பொழுது துஷ்ட சம்ஹாரம் திட்ட பரிபாலனமும் சொல்வான். அபியுத்தான தர்மத்திய ததா ஆத்மானம் சுஜாமியம் அப்படின்னு தர்மம் குறைஞ்சு அதர்மம் வளர்ந்த சமயத்துல அது சரி பண்றதுக்காக நான் வருவேன், துர்டாலஹிஸ்ல வருவேன், தத்துக்களுக்கு காப்பாற்றுனேன்னு சொன்னதான் பெருந்தோம். ஆனா இங்க என்ன சொன்னார், ராமன் அவதாரத்துல ஒத்தரையும் கொல்லலை. அது ஒரு விசேஷம். பிராமணர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்த அவதாரம் அந்த அவதாரம். மற்ற அவதாரங்கள் ராம அவதாரமோ கிருஷ்ண அவதாரமோ மற்ற அவதாரங்கள்னா சத்ரியன பிறந்த, எங்க வாமனால் இவர் பிராமணன பிறந்த. பிராமணன வந்து பிராமணால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எடுத்து காட்டினார். விஷ்ணோதேகான பாணினி ஒவ்வொரு அவதாரத்தையும் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தாயார் அவரோடைய வருவாரா? ஆனா இந்த வாமன அவதாரத்துல வரலையேன்னா கவலைப்படாதீங்க. அவர் பூனல் போட்டுட்ட, அந்த பூனல்ல மௌஞ்சி வந்துடா, அங்க ஒரு சின்ன மாந்தோல் கட்டிருக்க, அந்த மாந்தோல் கூட ராஜ்யமா இருந்தாரா? நிஜமான சரித்திரம் பகவதாதி கிரந்தங்கள் தெய்வி பாகத்தை பார்த்தோம்னா எத்தனையோ கேள்விகளுக்கு எல்லாம் சமாதானம் வரக்கூடிய ராமாயணத்தினுடைய சிறப்பு சொல்லும் போனா ரொம்ப பயப்பட வரப்போது. நிறைய இருக்கு பாகவதத்துல தெய்வி பாகவத புராணம். அது சொல்றது மட்டும் இல்ல, இந்த தேவி பாகத்து விசேஷம் என்னன்னா, நீங்க என்னென்ன சொல்றோ அந்த மந்திரங்கள்னா ருக்வேத மந்திரங்கள்னா அங்கே இருக்கிற ஆசியமா இருக்கு. அந்த பத்து தடவை இந்த ஸ்லோகத்தை வார்த்தைன்னு வேதம் வார்த்தவாளுக்கு அந்த மந்திரம் ஞாபகம் வரும். அப்புறம் அழகான தயார் பண்ணிட்டு தேவி பாகத்தை அப்படி படிக்கணும். அழகாக இழக்கக்கூடியதான ஒரு குரலும் சுகமாகி அவர் பார்த்தாரா, இவர் யார் இந்த சுத்தமாக இருக்கீங்கன்னு கேட்க தொடங்கிட்டார். யாரு விசேஷமாக இந்த ரிஷிகள்? அவர் சொன்னாரா, சுகமாக இருக்கீங்க கவலைப்படாதீங்களோ, சுகமாக இருக்கிறார் வியாசாச்சாரியுடைய பிள்ளைன்னு. வியாசாச்சாரியுடைய பிள்ளைய இந்த சுகருடைய ஸ்வரூபம் என்ன, இவர் எங்கிருந்து பார்த்தார், எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்க தொடங்கினார். இவர் பார்த்தாரா, சுகருடைய ஸ்வரூபம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் மகாஜானின். ஆமா மகாஜானின்னா, அவர் வியாசாச்சாரியர்களுக்கு பிறந்த அரணியிலிருந்து பிறந்தார். என்னது அரணியிலிருந்து கட்டையிலிருந்து ஒரு மனுஷன் பிறப்பான சுவாமி, கட்டையிலிருந்து எப்படி பிறந்தார் ஒண்ணும் தெரியலையே. நிஜமான சரித்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்கோ. இதுவரைக்கும் நாங்க நிறைய புராணங்கள் வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், இதை பத்தி தெரியவே இல்லையே. சுகமுகாதமுதிரவசம்யுதம், அந்த சுக்கர் அந்த கிளி கொட்டினதான பழம் எப்படி அழகா இருக்குமா, நல்ல சுவையா இருக்குமா? அதே போல கிளி கொட்டின பாகவதம் கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா சுகஸ்வாமியுடைய சரித்திரம் சொல்லலையே, எந்த புராணத்தையும் சொல்லலையே. வெறுமன் அப்படின்னு பாசுங்கிற பிரச்சு தான் சொல்லியிருக்கேன். சந்தோஷப்பட்டு சர்வார்த்ததம் ரதனி விமலம் புராணம் நட்டோதே புத்தி. இந்த புராணத்தை கேட்கணுமே, நான் சொல்றேன் பாருங்க. வியாசாச்சாரிய ஒரு நாளைக்கு சரஸ்வதி நதி தீரத்திற்கு தபஸ் பண்ணிட்டு இருக்க, அங்கெங்கே தபஸ் பண்ணிட்டு இருப்ப, அந்த பதர்காசிரமத்துல சரஸ்வதி பிறந்த இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தபஸ் பண்ற ரொம்ப நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்க, ஆனா என்ன ஆச்சுன்னா தபஸ் பண்ணிட்டே இருக்கப்ப இவர் ஆசிரமம் இருக்க, அந்த ஆசிரமத்தினுடைய வாசல்ல ஒரு மரம், அந்த மரத்துல ரெண்டு குருவி, ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி, இந்த ரெண்டும் கொஞ்சிட்டே இருக்கான். ஒரு நாள் ஏதோ கொஞ்சிட்டு போறதுன்னு சொன்ன தினந்தோடு இவர் தபஸ் உட்கார்ந்து அங்க கிழக்கலாம் சத்தம் பண்றது. அது வாழ்க்கை மனிதன் இவர் பார்த்தால் ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, ஆறு மாசம் ஆச்சு, ஆறு மாசமா சந்தோஷப்பட்டு இருக்கான் அந்த ரெண்டும். இவருக்கும் அப்பப்பட்டு சொல்லு சார் என்னடா பண்றதுன்னு தெரியல, ஆனா தவிக்கலாமா கோபம் வந்ததுன்னா நீங்க பண்ணின தபஸ்ஸு போயிடுறது, யாரையும் கோச்சுப்படாது. அவன் தப்பு பண்ணினா கோச்சுக்காம இருக்க, தப்பு பண்ணினா அதை மெல்லமா சொல்லணும். நீங்க கோபிச்சிருந்து சொல்லுவேன் அவன் திருந்த மாட்டான். கோபத்தினால ஒரு காரியமும் ஆகாது, கோபத்தினால உங்க தபஸ் தான் போகும். நாலு பேரும் சொல்லுங்க சொல்லாதவன விட்டுருந்தான், அவனுடைய உள் மனசு அவனுக்கு சொன்னா தான் மாறவாதே ஒழிய இல்லாதவன மாற மாட்டான். ஆகையா நான் தவிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்லி சும்மா இருந்துட்ட. அந்த குருவி தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த சின்ன குருவியுக்கு பற்றில அதை கொண்டு வந்து இந்த அம்மா அப்பா கொண்டு வந்து அதுக்கு நெல்மணியை கொண்டு வந்து அதை உடச்சு அதுக்குள்ள இருக்கா கொடுங்கிறான அரிசியை எடுத்து அதையும் உடச்சு அதற்குள்ளுடைய அந்த ரெண்டு மூக்க திறக்குமா ஒரு பட்டு இன்னொரு பட்டி அதுக்குள்ள போடுமா ஏன்ட அந்த குழந்தை அப்படியாவது வளரணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தா. இதை பார்த்தாலாம் வியாசாச்சாரியர் இவருக்கு பண்ற ஜபமெல்லாம் ஓடலைங்க, இதை பார்த்துட்டு அழாதா இந்த சின்ன குஞ்சுகளுக்கே இந்த குருவிகளுக்கே பேசாதான் ஒரு பிராணிகளுக்கே குழந்தைகள் இவ்வளவு பையன் இருக்குமையானா அதை பத்தி சொல்லணுமா குழந்தைன்னு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு நினைச்சிருந்த. வேற ஒண்ணும் வேண்டாம், அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டா சந்தனத்தை உடம்பு முழுக்க போச்சுன்னா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷமா அப்படின்னு நீ கேட்கணும் நினைச்சிருந்த. நமக்கும் ஒரு குழந்தைங்களே நினைச்சாரு மாட்டீண்டா சம்சாரத்தை இது எத்தனை தபஸ் பண்ணின மகாத்மா நமக்கும் ஒரு குழந்தை இல்லாம போயிடுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்துருக்க. அந்த சந்தர்ப்பத்துல நாரதர் அறிஞர் என்ன வியாசராயிருந்து ரொம்ப பெரியவரா தந்தோடு எப்பொழுதும் நிம்மதியா இருப்பேல உங்க முகத்திலே ஒரு தெளிவு இருக்குமே எல்லாரோட வசத்தையும் நான் கூட பார்த்திருக்கேனே இன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கா போல இருக்க ரொம்ப தானே என்ன சுவாமி இப்படி இல்லை அப்படியா எனக்கு இந்த குருவிகளை பார்த்தபோது நமக்கும் ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைச்சிருக்கிறது மனசுல கவலை வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே ஈஸ்வர் நன்றாக பண்ணலாம் குழந்தை கிட்டே சுப்பிரமணிய சுவாமி பிரார்த்தனா நல்லது பாடே சீக்கிரமா குழந்தை பிறக்கும்னு சொல்வாளே தாம்பத்தியத்துக்கு பாரதி பரமேஸ்வராடா தியானம் பண்ணும் சொல்வாளே வாகத்தாதிபதம் ஜெகதே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு ஆதி தம்பதிகள் அவளை பிரார்த்தனை பண்ணினா குடும்பத்துல சந்தோஷமா இருக்குன்னு சொல்வாளே இப்படி நான் எந்த தேவத்தை தியானம் பண்ணுவேன் என்ன தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கேன். அவர் பார்த்த கன்ஃபியூஷன் என்கிட்ட சொல்லிடும் அடி பெரிய கன்ஃபியூஷன் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி ஒரு நாளைக்கு எங்க அப்பாவுக்கே ஒரு டவுட் வந்துருக்கு நாரதர் அப்பா யாருன்னு தெரியும் பிரம்மதேவர் பிரம்மாவுடைய மானச கொடுத்தவர் நாரதர். அவருக்கு சந்தேகம் வந்தது அவர் என்ன பண்ணினா தெரியுமோ அவர் பார்த்தார் நேர பார்த்தார் நமக்கு அம்மா யாரு அப்பா யாரு ஒண்ணும் தெரியலையே இந்த மகாவிஷ்ணு வயசுல இருந்து ஏற்பட்டதான இந்த தாமரை என்ன நான் படுத்திருக்கேன் லோகத்தில் எல்லாரும் அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்களே நம்ம நம்ம பழக்கத்துக்கான மனுஷன் அம்மா அப்பாங்கிற அவ கொஞ்சம் நான் ஒரு நாளையும் அம்மா கிட்ட போனது இல்லையே அப்பா கிட்ட போறது இல்லையே இது விவகாரம் நல்லா இருக்கு இது ஏன் இப்படி வந்திருக்கு எனக்கு மட்டும் வாழ்க்கையில கட்டமா விதிவிருந்தா சத்தியமா இருக்காளே நான் மட்டும் கட்டப்படுறேனே என்னடா இது விவகாரம் அப்படின்னு இதை எதுக்கு நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்து போய் கேட்கிறாராம். மகாவிஷ்ணு சொன்னார் இதோ பாரதா இதெல்லாம் பெரிய கதை இப்ப வேண்டாம் அவன் காரியத்தை வந்து அவர் சொன்னார் என் காரியத்துக்கு எப்பொழுதுமே விராமமே இல்லையே ஞாயிற்றுக்கிழமை கூட மகா பிரம்மதேவருக்கு ரெஸ்ட் கிடையாது ராத்திரி ரெஸ்ட் கிடையாது பகலோ ராத்திரியோ இந்த பேங்க் எல்லாம் போடணும் 24/7 அதே மாதிரி எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும். அவர் எப்போ சுட்டி நிறுத்திடுவாரோ ஹாஸ்பிட்டல் பேருக்கோ ஒரு பக்கம் குழந்தை பிறந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இந்த கடமை இருக்கா அது என்ன அதுக்கு என்ன இதே கிடையாது ஆகையால் எப்ப விழா நான் எடுத்துக்கிறது, எப்ப நீங்க சொல்றது, இப்ப முதல்ல சொல்லுங்க. அவர் பார்த்தா சரி நான் சொல்றேன் விசேஷமா என்ன பண்ணார், அயக்கிரீவ சரித்திரத்தை சொன்னார். அயக்கிரீவ பார்த்து அயக்கிரீவரா பிறந்த ஒரு நாளைக்கு மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணினா, நானே 10,000 மக்கள் தபசு இது யுத்தம் பண்ணினேன் தானவாளோட. அந்த யுத்தம் பண்ற காலத்துல யுத்தம் முடிஞ்சு எல்லா அறக்காலையும் நாசம் பண்ணிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு பண்ணினதுனால என்ன சொன்ன, ரொம்ப டயர்டு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஒரு அடி முன்னால வைக்க முடியல. வேலை பண்ற காலத்துல சீரியஸா இருக்கும், உடம்பு ஒத்துழைக்கும். அந்த வேலை முடிஞ்சதுமே தானப்படுத்தும், என்ன ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு. ஒரு அடி எக்ஸ்ட்ரது வைக்க முடியல, என்னுடைய இல்ல கழுத்துல வச்சுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே ஒரு தரம் அப்படி அசைஞ்சேன். ஒரு 2 நிமிஷம் அசைஞ்சா பரவாயில்ல, அப்புறம் வரணும் நினைச்சேன். பார்த்தேன் என்ன ஆச்சு, ஒண்ணுமே தெரியல, தூங்கி போயிட்டேன். தூங்கி போனவர் என்ன, கொஞ்ச நாள் ஆனவரம் பிரம்மதேவர் இருக்கிறார், இந்திரா தேவர் வர்றார், மகாவிஷ்ணு தூங்குறாருன்னு. இது நன்னா இருக்கார், லோகத்துக்கு ஸ்திதி கர்த்தா இவர், இவரே தூங்கி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நந்தன் எல்லோரும் ஆலோசனை பண்ணி ஏதோ விதமாக இந்த மகாவிஷ்ணு எழுப்பணும். குரு சொன்னாரா தூங்குறவாழை எழுப்பப்படாது, இது நன்னா இருப்பாங்க, உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா, குழந்தை ஸ்கூலுக்கு போக வேண்டாமா, 7.5 மணிக்கு தூங்கு கிளம்புன்னு 7:30 தூங்கிட்டு இருக்கு குழந்தை. அந்த குழந்தை எழுப்பாத பண்ண தினந்தோறும் இதே கழிச்சிடம்னு கொஞ்சம் நெஞ்சமும் இல்லைன்னா 1,00,000 ரூபாய் வீட் கட்டி எடுத்து அந்த குழந்தை எழுப்ப வேண்டாமா வேண்டாமா, தூங்குறவாழை எழுப்பப்படாதுன்னு என்ன அர்த்தம், இது சரியா வரலையே அப்படின்னு நினைச்சிருந்த பிரம்மதேவர் என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன, நீங்களே எழுப்ப வேண்டாம், அதுக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்த இந்திரன் என்ன பண்ணினா, பிரம்மதேவர இந்த கரையான திருப்தி பண்ணுனா, கரையான் சுட்டி பண்ணினார். அந்த கரையான சொன்னார், நீங்க மகாவிஷ்ணுடைய இதற்கிய தருத்து அந்த நான் கையில அறுத்து விடுவோம் அப்படின்னு அந்த கரையான் சொல்லிட்டு ரொம்ப நன்னா இருக்கு. தூங்கினவன நான் எழுப்பினேன்னா எனக்கு பாபம் வராதா, அதனால நான் பண்ண மாட்டேன் இந்த காரியம் அப்படின்னு. இல்ல இல்ல, தேவ காரியத்துக்காக பண்ணணும்னு, தேவதைய காரியமா இருக்கு, இதனால நமக்கு என்ன சந்தேகம் பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டதாரு இந்திரன் பார்த்தார. சரி உமக்கு யஜ்ய பாகத்துல யஜ்யத்துல பாகம் தானே கொடுக்கணும், யஜ்ய பாகம்னு அப்படி இல்ல, நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோமம் பண்றேன்னு வச்சுங்களேன், அந்த ஹோமத்தினுடைய பங்கு அங்கே போ, அது நீங்க ஒரு முட்டை நெய்ய விட்டேன்னா 1 வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரம். தேவதைகள் நீங்க ஏதோ கொஞ்சமா போடுறேன்னு இவ்வளவு தான் போ ஹோமம் இல்லை, அமெரிக்கால $1 வந்துட்டா இங்க 50 ரூபாய். அதே மாதிரிதான் இந்துங்க சட்ட அகத்தியோட ஒரு முட்டை நெய்ய போட்டேடையானால் அந்த தேவதைக்கு அவ்வளவு ஆகும். அதனாலதான் எங்க பார்க்கணும் தேவதைகள் அவ்வளவு சந்தோஷப்படுற சொன்னதுன்னு அதையும் நினைச்சது. இது என்ன நினைச்சதான், வெறும்னா கொஞ்சம் அகற்றி விட்டு அவர் எழுந்து பரவும் இல்லையோ அப்படின்னு நினைச்சது. அந்த வெள்ளம் அப்படி கடித்தது, கடித்ததுன்னு என்ன ஆச்சு சுவாமின்னு அந்த பின்லாந்து கலாம் வெளியில நின்றுட்டு அந்த தலையாவது அறுத்து எங்கேயோ போய் கடல் விழுந்துருந்தான். தேவதைகள்லாம் அழ தொடங்கிவிட்டார், ஆடாடா நம்ம என்ன காரியம் பண்ணினோம், மகாவிஷ்ணு எழுப்பணும் நினைச்சோம், அவரை எழுப்பணும் நினைச்சது அவர் கொண்டுட்டோம், வழியே இல்லையே என்ன பண்றது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு வந்து மறுபடியும் பிரம்மதேவரை கேட்டாராம். பிரம்மதேவர் சொல்றார், இது புற கதை இருக்கு, மகாவிஷ்ணுவே உலகத்துல எல்லாரையும் காப்பாத்துறவன், அவர் தலையே உடச்சு போயிடுச்சு, அவரே இல்லாம போயிட்டாரு, என்ன விவகாரம் அப்படின்னு. இதுல ஒண்ணும் இல்ல, மகாலட்சுமி தாயார் தாபம் கொடுத்திருக்க அதனால இல்லை, ஆத்துக்காரி கூட ஆத்துக்காரர்கள் தாபம் கொடுப்பாரா தெய்வா அது வேற, அந்த மாதிரிதான் வைக்கணும். இன்னொருத்தருக்கு வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது உலகத்துல, ஆத்துக்காரர் யாரும் வைக்கணும் நான் தான் வைக்கணும், விவாகம் தெரியும் விரதம் எடுத்து வேற யாராவது வச்சா பவர்த்து கட்டிக்கிட்டு எங்காத்துக்காரங்க உமக்கு என்ன ரைட்டு ஏன்டா அது முழுக்க நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் விவகாரம் என்னடா இருக்குன்னு. இது மாதிரி அவர் ரெண்டு பேருக்குமே ஒரு நாள் கண்ட வந்து என்ன ஆச்சு சார் வெற்றி தரம், இவர் பார்த்த இந்த மாதிரி சும்மா இருக்க கூடாதோ, இவாளோ விவகாரம் என்ன தப்ப செஞ்சுட்டு இருக்கிறவா, ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கிறவா, இவாளுக்கு ஆட்டுக்காரியும் பொருட்களுக்கு கண்டன அது என்ன பதில் சொல்லுங்களேன், நம்ம இணைந்துதான் இங்க மாறுத்துக்கள் சரியான ஆளுக்கு அத கொஞ்சம் சொல்லுங்க, ஏன் மகாலட்சுமி தாயா இருக்க மகாவிஷ்ணு சண்டை வந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் பார்த்தேன். பாருங்க நாரதர் சொல்றவர் இவருக்கு பத்தி இந்த விவகாரம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது இருந்த நான் பிரம்மதேவரை கேட்டேன். இதே டவுட் தான் எனக்கு வந்தது. பிரம்மதேவரை கேட்டேன், ஒரு நாளைக்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உட்கார்ந்துருந்த, அந்த மகாலட்சுமி தாயார் சில ஆபரணங்களை போட்டுருந்த, அந்த ஆபரணங்கள் ரொம்ப எடுப்பா இருந்தது. அந்த எடுப்பா இருக்கிறத பார்த்து மகாலட்சுமிக்கு சந்தோஷம் வந்தது. சந்தோஷப்பட்டு சிரிச்சா, சிரிச்சதுமே மகாலட்சுமிக்கு டவுட் வந்தது, நீங்க ஏன் அனாவசியமா சிரிச்சு அப்படின்னு. ஆமா நீ அழகா இருந்தே சிரிச்சு, நான் இன்னைக்கு தானே அழகு கல்யாணம் அமைக்க அழகா இருந்ததுன்னு பார்த்துதானே கல்யாணம் பண்ணிட்டேன். விவகாரம் முழுக்க ஒரு வரதட்சணை உண்டோ ஒரு ஜான்பாசம் உண்டோ ஒண்ணுமே கிடையாது. சமுத்திரத்துல நான் பிறந்தேன், பிறந்ததுமே கையில ஒரு மாலையோட பிறந்தேன். அந்த சமயத்துல எல்லா லட்சணமும் பூர்த்தியா இருக்கக்கூடியதான யாராவது இருந்தாலும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். சர்வலட்சணோ லட்சுமி மந்தவி அப்படின்னு எல்லா லட்சணங்களும் பூர்த்தியா இருக்கக்கூடியதான ஒரு வியக்தின்னு உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணேன். நீங்களும் லோகத்துல திரிலோக சுந்தரின்னு பார்த்தேன்னா என்ன கல்யாணம் பண்ணுறீங்க? அன்னைக்கு தெரியாததான விவகாரம் இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சதோ, இன்னைக்குதான் நான் இது பண்ணணும் என்ன ஆளுங்கன்னு கண்டுபிடிச்சா, இது ஏதோ சூது இருக்கு. அதனால சொல்றா இவர் பார்த்தா நான் என்னமா சொல்லுவேன், ஏதோ சிரிச்சேன்னு. ஒரு பெண்ணை பார்த்து சிரிச்சுட்டு ஏதோ சிரிச்சேன்னு நல்லா இருக்குமா? இதெல்லாம் சரி இல்லை சொல்லணும்னா அவருக்கு சொல்ல தெரியல. இந்த அம்மா விடல சண்டை எல்லாம் இப்படிதான் வரும், விடயம் இல்லாமலேயே சண்டை வரும், என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்க வேற யாரையோ மனசுல வச்சுட்டு தான் என்ன பார்த்து ஜெயிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்க்கணும்னு. அதுக்காக என்ன பண்றது இல்ல, கோபிச்சுண்டு நீங்க விடயம் சொல்லலைன்னா கோபம் வந்ததுன்னு கோபிச்சுட்டு இந்த தலை போயிட்டு சாதாரணமாக எப்படி பண்ற ஆட்டுக்காரையே விட்டு மகாவிஷ்ணுனால சந்தோஷம். என்ன இது போல ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்காக சொன்னேன். ஓஹோ என்ன அந்த சாபத்தினால்தான், மகாலட்சுமி தாயருடைய சாபத்தினால்தான் இவருடைய தலை போயிடுது. இப்ப என்ன பண்றதுன்னு இந்திரன் பார்த்தா கவலைப்பட்டா என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படும் பொழுது பிருஹஸ்பதி அங்கே வந்தார். பாருங்க தெய்வம் பூர்ணகாலத்தேவோ நமக்கு சில கேள்விகள் வாழ்க்கையில இருக்கும், அந்த கேள்விகளுக்கு சமாதானம் உபனிஷத்துகளில் சுத்த வாழ்க்கை கிடைக்காது. அதுக்கு சமாதானம் புராணங்கள்ல தான் கிடைக்கும். மனுஷனுக்கு தலையெழுத்துன்னு சிலர் சொல்ற, தலையெழுத்துன்னு எப்படி வந்ததுன்னு தெரியாது. நமக்கு ஒரு துன்பமோ இன்பமோ வந்ததுன்னா எதனால வந்தது என்ன, அதை தாண்ட முடியுமா? விதிய மேலதான் மத்தியால வெள்ளதான் வெள்ளப்படாத கவலைப்பட்டு இருப்பா. உமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸே கிடையாது, அது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். ஆனால் அதே சமயத்துல மனுஷனுக்கு சில கர்மாக்களை பண்ணி அதை மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்ற, இது ரைட்டா அது ரைட்டா சார். புருஷக்காரம் புருஷ பிரயத்னம் பண்ணலாமா இல்ல வந்ததெல்லாம் தலையிட்டுன்னு விட்டுற வேண்டியதா? தெய்வம் புருஷ காலத்த தேவேச சதுருசாபு ரெண்டும் சிமிலரா தான் இருந்து, ஆனா உபாயத்த விதாதவியா தெய்வாஸ்பதி சர்வதா டெஸ்டினி வசத்தியா இல்ல ஹியூமன் அஃபெக்ட் ஃப்ரீவில் வசத்தியா? கண்ட ஒண்ணும் இல்ல, எங்க உங்களுக்கு சுவாதந்திரம் இல்லையோ அங்கே தலையிடு. நீங்க எது பண்ணினா இது பண்ணலாம் இது பண்ண முடியாதுன்னு தெரியாத ஆட்டோமேட்டிக்கா நடந்து போயிருந்ததுன்னா அது ஜென்மாந்திர அதிருஷ்டம் இருக்கணும். எதை நீங்க பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்குமோ அது பிரயோஜனம். இவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இப்ப இது வரைக்கும் மகாவிஷ்ணுடைய அவர் தூங்கணும் யாராவது சொன்னார் உங்களுக்கு தெரியுமோ? அவருக்கே தெரியாது, நன்றி பார்க்கல. ஒரு நிமிஷம் கண்ண போட்டு போன மூடிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, அவரை எழுப்பணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணுமா? போனா போறதுன்னு எழுப்பி இருக்கலாமோ இல்ல எழுப்பாம காட்டு இருக்கலாமோ என்னடா வியாபாரம்? அதுக்கு ஒரு புதுசா இது வரைக்கும் இல்லாததான சுருஷ்டியில இல்லாததான ஒரு கரையா அதை சுருஷ்டி பண்ணுவானே, அதாவது கொஞ்சம் அசத்திருந்தே அவர் எழுந்திருக்கலாமோ? அதுவும் எழுந்திருக்கல. அந்த வீட்டாரது நெரிசாய் அதுக்கப்புறம் அவர் தலை எடுத்துருவானே. அந்த தலையாவது எங்கோ போயிட்டீங்க பக்கத்துல இருந்ததுன்னா நம்ம போய் தேடி எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட டாக்டர்ஸ் இருக்காரு அர்ச்சனை தேவதைகள், அது யாரும் சரி பண்ணியிருந்தாமே அந்த தலையை காணாம போயிட்டு பிளாக் பாக்ஸ் மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவேன் இப்படி கவலைப்பட்டு இருக்கிற சமயத்துல நீங்க பிரயத்னம் பண்ணுங்க. பிரயத்னத்தினால உடலுக்கு விதிக்கும், ஏன்னா இது உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஏன் ஃப்ரீ வில்லுக்கு பவர் உண்டு சொல்ல, அப்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது பிரம்மதேவர் சொன்னார், சித்தகந்து மகாமாயாம் வித்யாம் தேவீம் சனாதனீம் சாதிஹாஸ்யதி நக்காரியம் நிர்குணம் பிரபிருதி பிரகிருதி பரா, நிர்குணமாகவும் பிரகிருதியாகவும் எல்லாத்தோட வசதியான ஒரு தத்துவம் இருக்கக்கூடியதான் அம்பால தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் அழகா கிடைக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடியதான தேவதைகள்லாம் மிருத்து சுத்தத்தை பாராயணம் பண்ணினால அம்பாள் சத்தியமான, அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேருக்கு மகாவிஷ்ணுவுக்கு நீங்க அழைக்கிற பக்கத்தில் ஒரு குதிரை இருக்கு, அதனுடைய தலையை வச்சுக்கிட்டு அந்த தலையை கொண்டு வந்து இவருடைய இதுல இருக்கீங்களோ அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குதிரை தலையை விட்டதுமே அவன் ஈமனு உபதேசம் பண்ணினாரா, அம்பாளுடைய மந்திரங்கள்ல ஈம் என்ன சொல்லியதான பீஜம் ரொம்ப முக்கியமான பீஜம், அதாவது ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் எல்லாம் சொன்னிருக்கு, இப்படி பிரயதீமு வாசான்னு சொன்னாரா, அந்த ஈங்கிறத குதிரை சொன்னதுனால்தான் அந்த ஈ காரணம்ன்றது அயக்கிரீவரே மாறுது, அயக்கிரீவ அயக்கிரீவ அயக்கிரீவே யோவதே அத்தனிஸ்தர தேவாடி ஜந்துகன்யா பிரவாகவதுன்னு அந்த அயக்கிரீவர் மந்திரத்துக்கு அவ்வளவு விசேஷம், அப்படின்னு சொல்லி கொடுத்து விசேஷமாக அதை யாரு தெரிஞ்சுக்கிறாரோ, இந்த கதையை யாரு தெரிஞ்சுக்கிறாரோ அவருக்கு சகல கிரமும் ஏற்படும். நமோ தேவ்யை மகா மாயே திருப்தி சென்ற காரணி பக்தானுகிரகத்துவே காமதே மோட்சதே திவே அப்படின்னு விசேஷமா சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணின அவர் ஹயக்ரீவன்கிற பேரோட இருக்கிற ராட்சசனை கொண்டார். ஒரு காலத்துல ஹயக்ரீவன் ஒரு ராட்சசன் பிறந்தான், அவன் என்ன குதிரை தலையோட இருந்தான், அவன் எல்லாரையும் அம்பால தியானம் பண்ணினான், தியானம் பண்ணி அந்த வாக்பவ பீஜம்னு ஒரு பீஜம், அந்த பீஜத்தை தியானம் பண்ணினார், தியானம் பண்ணி அதனால அவருக்கு ரொம்ப சக்தி வந்துருந்து என்ன பண்ணணும், எனக்கு அம்பாள் பிரத்யட்சமானது என்ன வரம் கேட்கணும், எனக்கு மரணம் இருக்கப்படாதுன்னு கேட்டாரு. அம்பாள் பிரத்யட்சம் சொன்னா அந்த வரம் கேட்கப்படாது, நீ வேற ஏதாவது வரம் கேட்டதோ தீர்க்க காலமான ஆயுஷத்தை கொடுக்கற சகல கஷேமங்களும் வரும்படி பண்ணினேன், ஆனா மரணம் இல்லாத மட்டும் என்ன பிறந்த ஜாதஸ்தே திருபோமிருத்யோ திருமரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அயக்கறிவதா இருந்து கொண்டாதான் முடியும் நரம், இதற்காகவே மகாவிஷ்ணு தெய்வ காரியமாக இப்படி எடுத்து அயக்கறிவதாக அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் பூர்த்தேதம் யோக விஷாதி சுதந்தர விஜேனதம் யோக சுதார சமயஸ்மிருத அப்படின்னு அந்த அயக்கிரீவ மந்திரத்தை உபாசனம் பண்றவா, அயக்கிரீவன் தியானம் பண்றவா, அவளுக்கும் சகல கிரமங்களும் ஏற்படும் அப்படின்னு விசேஷமாக அனுகிரகம் பண்ணின்றான் ஒரு சரித்திரம். இப்படி அயக்கிரீவ சரித்திரத்தை சொல்லி பிருஹஸ்பதி பாலத்தை சந்தோஷப்படுத்தி, இதே மாதிரியே ஒரு சரித்திரம் மதுகைதபாளன்னு ரெண்டு பேர், அவளும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலேயே ரொம்ப விசேஷமான ஒரு பலத்தை அடைந்து, அதுக்கப்புறம் அந்த அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயே மகாவிஷ்ணு அவளை சொல்ல வேண்டியதானே 5000 வருஷம் குத்து சண்டை போட்டாராம், பஞ்சவர்ஷாடி பிரகரணோ அவர் கேட்ட 5000 வருஷங்கள் ஏன் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணனா ஒரு செகண்ட்ல அதிகப்படாத, ஏன்னா நினச்ச மாத்திரத்தினாலே எல்லாம் பண்ண போடுகிறார சக்தி உள்ளவர், அவர் 5000 வருஷம் குத்து சண்டை போடணுமா, இது ஒன்றும் புரியலையே, கதையை விசாரமா சொல்லுங்க, அந்த அம்பாளுடைய சரித்திரம் இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்க, அற்புதமாக மதுக்கைட்ட சரித்திரத்தை சொல்லி அதுக்கு மேல விஷயத்தை சொல்ல வர நிறைய ரகசியமான அம்சங்கள் இருக்கு. இந்த நீதி பாகவத்துல மகாத்மம் இன்னைக்கு பார்த்தோம், பிரதம ஸ்கந்தத்துல பூர்வ பாகம் மட்டும் இன்னைக்கு பார்த்திருக்கோம், நாளைக்கு மேல் பாகமும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சத்திரேகா பிரணை இப்படி பார்த்தா அழகான ஒரு சரித்திரங்கள், வேற இதர புராணங்கள்ல காணாத ஒரு சரித்திரம், எல்லா சரித்திரத்துக்கும் பின்னால அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான கதைகள் உருவத்து உருவத்தை சஞ்சோகம் அவைகளால் ஏற்படக்கூடிய இதெல்லாம் ரொம்ப இருக்கிற விசாரமாக சொல்லியிருக்கேன். அந்த மந்திரங்கள் அப்படியே சுலோகமா இருந்த இந்த வேதம் யாத்தர் அது கேட்டு கேட்டு அதை சுவைத்து அப்படியே சொல்லலான ஒரு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அற்புதமான ஒரு சரித்திரம். இத நாளைக்கு விசேஷமாக 7 மணிக்கு பார்ப்போம். கல்பபாரதமான பாஸ்வர சமலோச்சன கோச்சரம் சக்கரராஜிவாசினி திரிபுரேஸ்வரி மம லோகயே ஏகசந்தகடானநாதிராவதாஞ்சகதீஸ்வரி ஏனதாம் பரிபந்தினி மாமேக பக்திமதர்ப்பிதாம் ஏகஹீனதசேது ஜன்மது சந்திதா சுகிருதா இமாம் சக்கரராஜிவாசினி திரிபுரேஸ்வரி மம லோகயே ஹர ஹர நம பார்வதி.